Next, Honorable Jnanamuthu Srinivasan. You have 20 minutes more.
30 minutes and 20.
Sorry, you have 20 minutes.
30 minutes.
You have 30 minutes, I'm sorry.
அவைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, வீடமைப்பு நிர்மாணம் சம்பந்தமான இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு எமது பிரதேசம் சார்ந்த பல விடயங்களை இந்த இடத்தில் முன்வைக்கலாம் என்று வந்திருக்கின்றேன். அந்த வகையில் வாத பிரதிவாதங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கென்று ஒரு பார்வை இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய கௌரவ வீடமைப்பு அமைச்சர் சஜித் பிரேமதாசா அவர்களை பொறுத்தமட்டில், ஊழல் மோசடிகள் இல்லாமல் தனது பணிகளை செம்மையாக செய்ய வேண்டும் என்பதில் அக்கறை காட்டுகின்ற ஒருவராக அவரை எமது மக்கள் பார்க்கின்றார்கள். அவருடைய தந்தையார் கூட வீடமைக்கின்ற விடயங்களில் ஏழை மக்களின் கண்ணீரை அறிந்தவர் என்ற வகையில் பட்டி தொட்டியெல்லாம் மூளை முடுக்குகளெல்லாம் சென்று வறிய மக்களுக்கு, ஏழ்மையான மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுப்பதன் மூலமாக அவர் தன்னை ஏழைகளின் தோழராக மாற்றிக் கொண்ட ஒருவர். அந்த வகையில் எங்களுடைய கௌரவ வீடமைப்பு அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தானும் தனது தந்தையைப் போன்று பல்வேறு இடங்களுக்கும் சென்று இன வேறுபாடுகளுக்கு அப்பால், மத வேறுபாடுகளுக்கு அப்பால் ஏழை மக்களுக்கும், யுத்தத்தால் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கும், ஏதிரிகளாக அலைகின்ற மக்களுக்கும் வீடுகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டக்களப்பிற்கு 2 தடவைகள் அவர் விஜயம் செய்ததோடு மட்டுமல்லாமல், எதிர்கட்சியினர் ஆளுங்கட்சியினர் என்ற பாகுபாடு பார்க்காமல் எம்மையும் அந்த கூட்டங்களுக்கு அழைத்து எங்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து நாங்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை, சிபார்சுகளை எடுத்துக்கொண்டு எங்கள் பக்கமாகவும் ஏழைகள் பக்கமாகவும் வீடுகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் கரிசனை காட்டியிருக்கின்றார் என்ற உண்மையினை நான் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்ட மாகாணங்களாக காணப்படுகின்றன. அந்த பிரதேசங்களில் முழு அளவில் அளிக்கப்பட்ட வீடுகள் என்றும், பகுதி அளவில் அளிக்கப்பட்ட வீடுகள் என்றும், இன்னும் ஒரு பக்கமாக யானைகளின் அட்டகாசம் காரணமாக காட்டு பிரதேசத்தை அண்டியிருக்கின்ற மக்களின் வீடுகள் அளிக்கப்பட்டன என்றும், பல வகையான அழிவுகளுக்குள்ளாக்கப்பட்ட வீடுகள் காணப்படுகின்றன. வடக்கு கிழக்கு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது வடக்கு மாகாணத்தில் 126,000 மேற்பட்ட வீடுகள் தேவைப்படுகின்றன. அதேபோன்று மட்டக்களப்பை எடுத்து பார்க்கின்ற போது மட்டக்களப்பின் கணிப்பின்படி, மாவட்ட செயலகத்தின் கணிப்பின்படி இன்னும் 7,000 வீடுகள் தேவைப்படுவதாகவும், அதேவேளை மேலதிகமாக அதிகரித்த குடும்பங்கள் என்று பார்க்கின்ற போது அவர்களுக்கு 13,000 வீடுகள் தேவைப்படுவதாகவும் புள்ளிவிவர தகவல்கள் கூறுகின்றன. இதைவிடவும் பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகள் 11,000 வரை காணப்படுகின்றன. எனவே கௌரவ வீடமைப்பு அமைச்சர் அவர்கள், நிச்சயமாக உங்களுடைய பதவி காலத்தின் போது இந்த வீடுகளை இழந்து ஏதிலிகளாக, அகதிகளாக தவித்துக் கொண்டிருக்கின்ற, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட, யுத்தத்தால் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய உதவிக்கரம் நீளும் என்று நாங்கள் நம்புகின்றோம். குறிப்பாக பார்க்கின்ற போது கடந்த கால யுத்தத்தினால் உயிர் பறிக்கப்பட்டவர்கள், உடல் உறுப்புகள் பறிக்கப்பட்டவர்கள், தங்களுடைய சொத்துக்களை பறிகொடுத்தவர்கள், இன்னும் ஒரு வகையில் பார்த்தால் வீடுகளை இழந்தவர்கள் என்றெல்லாம் பல்வேறுபட்ட மக்கள் காணப்படுகின்றார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், அந்த வகையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற விதவைகளும், பிள்ளைகளும், பெற்றோர்களும் என்று ஒரு பக்கத்தில் காணப்படுகின்றார்கள். இப்படியான உயிர் பறிக்கப்பட்டவர்களுக்கு உயிர்களை கொடுக்க முடியாது, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு பதில் கிடைக்கவில்லை, அதேவேளை உறுப்புகளை இழந்தவர்களுக்கும் கூட அந்த உறுப்புகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்ற போது, இந்த வீடுகளை இழந்தவர்களுக்காக ஆகவேனும் அவர்களுடைய வீடுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் உங்களிடம் கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த வரப்பிரசாதத்தினை வடக்கு கிழக்கு மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாக உங்களது பணியினை செம்மையாக, சீராக நிறைவேற்றி இருக்கின்றீர்கள் என்ற ஒரு செய்தியினை அந்த மக்கள் பெற்றுக் கொள்வதற்கும், நடைபெறுகின்ற ஆட்சி ஒரு நல்லாட்சியாக நடைபெறுகின்றது. வீடிழந்தவர்களுக்கு அவர்களுக்குரிய வீடுகள் கொடுக்கப்படுகின்றன என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பணிகளை சரியாக செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கடந்த காலத்தில் நகர சுத்தி செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட மக்கள் இன்றும் கூட சிறிய வீடுகளில் 2-3 குடும்பங்கள் அடைபட்டு அந்த வீட்டுச் சிறைகளில் காணப்படுகின்றன. எனவே இவ்வாறு ஒரு தூய்மை பணியை செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட மக்கள் இன்று ஒரு சிறு வீட்டில் அதிகரிக்கப்பட்ட அந்த குடும்பங்களோடு அடைபட்டு கிடக்கின்றார்கள். எனவே கௌரவ எங்களுடைய வீடமைப்பு அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், மட்டக்களப்பு நகரத்தை அண்டிய பிரதேசத்திலும் நாவட்குடா பிரதேசத்திலும் ஏராவூர் பிரதேசத்திலும் இந்த நகர சுத்திக்காக கொண்டுவரப்பட்ட மக்கள் இன்றும் ஒரு லயம் போன்ற அமைப்புகளில் அடைபட்டு காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்கின்ற விடயத்தில் சில வேளைகளில் கண்டுகொள்ளாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே ஏழைகள் என்ற வகையிலும், ஒரு வகையில் ஒரு காலத்தில் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள் என்ற வகையிலும், அப்படிப்பட்ட மக்களுக்கு விசேடமான வீட்டுத் திட்டங்களை அமைத்துக் கொடுப்பதன் மூலமாக அந்த ஏழை மக்களின் கண்ணீரை துடைத்தெடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை 17,000 மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 2007-2016 இடைப்பட்ட காலத்தில் 17,000 அதிகமான வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் 20,000 மேற்பட்ட வீடுகள் அங்கு தேவைப்படுகின்றன. எனவே அந்த தேவைப்படுகின்ற அந்த வீட்டு தேவைகளையும் நீங்கள் உடனடியாக விரைந்து செய்து கொடுப்பதன் மூலமாக வீடிழந்தவர்களுக்காக ஏனும் அவர்களுக்குரிய நிவாரணம் கிடைத்துவிட்டது என்று ஓரளவுக்கு தங்களுடைய மனசுகளை ஓரளவுக்கு சாந்திப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே கௌரவ வீடமைப்பு அமைச்சர் அவர்கள் இந்த வீட்டு விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக கடந்த கால யுத்தத்தின் போது பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட மக்கள் மொத்தமாக இடம்பெயர்ந்தார்கள், மொத்தமாக அகதிகளாக்கப்பட்டார்கள், மொத்தமாக எதிரிகளாக்கப்பட்டார்கள், மொத்தமான அவஸ்தைகளை சந்தித்தார்கள். இவ்வாறு சந்தித்த மக்கள் இன்றும் கூட அகதிகளாக அவலங்களோடு கண்ணீரோடு வாழ்ந்து வருகின்றார்கள். குறிப்பாக வடக்கு பிரதேசத்தை எடுத்து பார்க்கின்ற போது இன்றும் கூட அந்த பிரதேசத்தில் தற்காலிகமான வீடுகளில் அந்த மக்கள் கண்ணீரும் கம்பலையுமாக தங்களுடைய துணைகளை இழந்த நிலையில் விதவிகளாக, தபுதாரர்களாக, இன்னும் ஒரு வகையில் சொன்னால் பெற்றோர்களை இழந்த அனாதைகளாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்டவர்கள் இந்த நல்லாட்சியை ஏற்படுத்துகின்ற விடயத்தில் ஆழமான பங்களிப்பை செய்திருந்தார்கள். எனவே இந்த நல்லாட்சி தர்ம அடிப்படையில் அந்த வீடுகளை வழங்கி அந்த மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதேவேளை மலையகத்தை எடுத்துக்கொண்டால், நீண்ட காலமாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்காக அங்கு வருகை தந்த மக்கள் தங்களுடைய பணிகளை மிகவும் உச்ச அளவுக்கு இந்த நாட்டுக்கு உழைப்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது வாழ்க்கையிலும் கூட செழுமை காணப்படவில்லை. ஒன்று தெரிய வேண்டும், தொழிலாளர் வர்க்கமானது மிகவும் தலை நிமிந்து வாழுகின்ற போதுதான் ஒரு நாட்டிற்கு உயர்ச்சி பெற முடியும். ஒரு இனமோ, ஒரு மதமோ, ஒரு தொழிலாளர் வர்க்கமோ அடக்கி ஒடுக்கப்பட்ட அடிமை நிலையில் காணப்படுகின்ற போது ஒரு நாட்டிற்கு விமோசனம் கிடையாது என்பது கடந்த காலத்தில் 30 வருட கால யுத்தத்தின் போது வஞ்சிக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்களின் கண்களில் இருந்து வடிந்த கண்ணீர் என்பது ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழை ஒக்கும் என்று கூறுவார்கள். அதே போன்றுதான் இந்த மலேக பகுதிகளிலும் கூட இந்த மக்கள் லயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான வீட்டுச் சிறைகளில் அடைக்கப்பட்டவர்களாகவும் 21ஆம் நூற்றாண்டில் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாத ஒரு நிலையிலும் அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். எனவே எங்களுடைய பௌத்த தர்மம் என்று சொல்வது உண்மையில் ஏழைகளின் பக்கமாக இரக்கம் காட்டுகின்ற ஒரு மதம். அந்த வகையில் அந்த மதம் பல காருண்யமான, அன்பான, ஒரு சகிப்புத்தன்மையான பல விடயங்களை மக்களுக்கு போதித்திருக்கின்றது. இந்த பௌத்த மத தர்மத்தை பின்பற்றி இந்த ஆட்சிகளை அமைக்கின்ற போது உண்மையில் அப்படியான பாதிக்கப்படுகின்ற மக்களுக்குரிய உண்மையில் அவர்களுக்குரிய பரிகாரங்கள், அவர்களுக்குரிய நிவாரணங்கள், அவர்களுக்குரிய நல்லிணக்க செயற்பாடுகள் என்பன செயற்படுத்தப்படுவதற்குரிய நடவடிக்கைகளை இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். கடந்த காலத்தில் ஒரு வருடம் கடந்த நிலையிலும் கூட சில அபிவிருத்தி அபிவிருத்தி விடயங்களில் குறிப்பிட்ட பிரதேசங்கள் இன்னும் பின்தள்ளப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன. சில அபிவிருத்தி பற்றிய விடயங்களில் குறிப்பிட்ட பிரதேசங்கள் மாத்திரம்தான் அபிவிருத்திக்கு முன்னுரிமை படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இவ்வாறு முன்னுரிமை படுத்தப்படுகின்ற போதோ ஏனைய பெரும்பான்மையாக மக்கள் வாழுகின்ற, அதாவது எண்ணிக்கையில் அதிகமான மக்கள் பறந்து வாழுகின்ற பிரதேசங்கள் அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் ஒரு புறக்கணிப்பு போக்கு காணப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்றபடியால் ஆளும் கட்சியில் உள்ள சில அமைச்சர்கள் சில விடயங்களை பாரபட்சமாகவும் பக்கச்சார்பாகவும் ஓரநீதியாகவும் நடந்து கொள்ளுகின்ற போது எங்களுக்குரிய அபிவிருத்தி பற்றிய விடயங்களில் உரிய வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. ஆனால் இன்னும் சில அமைச்சர்கள் மிகவும் சாதுரியமாகவும் முற்போக்காகவும் எல்லா மக்களுக்கும் சேவை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்படுகின்ற அமைச்சர்கள் இருக்கின்றபடியால் தான் இன்றும் கூட நாங்கள் நல்லாட்சி மீது நம்பிக்கை இழக்காத ஒரு நிலையில் இருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய உயர்கல்வி அமைச்சர் இங்கு இருக்கின்றார். அவரோடு அணுகி நாங்கள் எங்களுடைய பல்வேறுபட்ட விடயங்களை கதைத்த போது அந்த விடயங்களுக்கு அவர் ஒரு நேர்கணியமான சிந்தனையை, மறைகணியமாக சிந்திக்காமல் நேர்கணியமாக சிந்தித்து எங்களுடைய பணிகளை முடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அவருடைய உத்தியோகஸ்தர்களை கூட எங்களுடைய வாசஸ்தலங்களுக்கு அனுப்பி வைத்த உண்மையும் உண்டு. நான் ஒரு தடவை இந்த பாலங்கள் வீதிகள் பற்றி கதைத்த போது அவருடைய சேர்மன் அவர்களை உடனடியாக சென்று அவர்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து வர சொல்லி அவர்களை எங்களுடைய மாதிபல அந்த வாசஸ்தலத்திற்கு அனுப்பியிருந்தார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையுடையவர்கள் எங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்படுகின்ற அமைச்சர்களும் இருக்கின்றபடியால் நாங்கள் இன்னும் கூட இந்த நல்லாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இந்த நம்பிக்கை என்பது கௌரவ வீடமைப்பு அமைச்சர் போன்றவர்கள் அவர் எங்களிடம் அணுகி சொன்னார், உங்களுடைய தேவைகள் எவை என்பதை வீடமைப்பு அதிகார சபையிடம் கூறுங்கள், அந்த அதிகார சபையின் ஊடாக அந்த மக்களுக்குரிய வீட்டு தேவைகளை நிவர்த்தி செய்து தருவோம் என்கின்ற உத்தரவாதத்தை அளித்திருந்தார். எனவே இந்த உத்தரவாதங்கள் என்பது இனி எதிர்வரும் காலங்களில் நிறைவேற்றப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு வருடத்தில் சில வேளைகளில் ஒரு வருடம் ஆட்சி அமைத்த பின்னர் துரிதமாக எல்லா விடயங்களையும் செய்து முடிப்பது என்பது கடினமான காரியமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி வருகின்ற ஆண்டில் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நாங்கள் இரண்டு வரவு செலவு திட்டங்களுக்கு உங்களோடு சேர்ந்து வாக்களித்திருக்கின்றோம், மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று தந்திருக்கின்றோம். எனவே இனி வரும் காலங்களில் மக்களின் அழுத்தம், இந்த நல்லாட்சி அரசாங்கம் எங்களுக்கு என்ன செய்திருக்கின்றது என்ற கேள்விகளை எங்கள் முன்னால் அவர்கள் வீசப்போகின்றார்கள். எனவே இனி வரும் காலத்தில் இந்த வருடமானது 2017 வருடமானது எங்களுடைய பாதிக்கப்பட்ட மண்ணில், வஞ்சிக்கப்பட்ட மண்ணில் அந்த இடத்தில் அபிவிருத்திகளை செய்வதற்குரிய ஒரு முன்னகர்வுகளை மிக வேகமாக நகர்த்தக்கூடிய விதத்தில் எங்களுடைய அமைச்சர்கள் செயற்பட வேண்டும். குறிப்பாக எங்களுடைய வீடமைப்பு அமைச்சர் ஏற்கனவே காமாட்சி கிராமம் என்கின்ற ஒரு கிராமத்தினை மயிலம்பாவளி என்னும் இடத்தில் திறந்து வைத்தார். அதன்போது எங்களையும் அவர் அந்த மேடையில் அழைத்து நட்புரிமையோடு எங்களோடு உரையாடியதோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த கட்டமாக எப்படியான வீடுகளை அமைக்க வேண்டும், இந்த டிஎன்ஏ எம்பிக்கள் சொல்லுகின்ற விடயங்களை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வீடமைப்பு அதிகார சபையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவுகளையும் பிறப்பித்துவிட்டு சென்றிருந்தார். அவர்களும் அதற்கேற்ற விதத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை, வேண்டுகோள்களை ஏற்று செயற்படுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. எனவே கௌரவ வீடமைப்பு அமைச்சரிடம் நான் கேட்டுக் கொள்ளுகின்ற ஒரு கோரிக்கை, ஒரு வேண்டுகோள், மக்களின் கருத்தாக நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்கள் இன்றும் காணப்படுகின்றன. வீடுகளை வழங்குகின்ற போது பற்றாக்குறைகள் ஏற்படுகின்றன. 65,000 வீட்டு திட்டம் என்பதும் கூட மக்களுக்கு போதாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த 65,000 வீட்டு திட்டத்தினை நிச்சயமாக இரண்டு மடங்காக அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் அந்த வீடுகளை அமைத்துக் கொள்வதற்கும் ஏற்ற செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேவேளை ஒரு குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய விடயம், எங்களுடைய மட்டக்களப்பு பிரதேசம், இந்த பிரதேசங்களில் அமைச்சர்களும் இருக்கின்றார்கள், எங்களை போன்ற எம்பிக்களும் இருக்கின்றார்கள். இந்த அபிவிருத்தி பற்றிய விடயத்தில் அமைச்சர்கள் அவர்கள் குறிப்பாக அடுத்த தேர்தலை மையமாக கொண்டு சில சில பிரதேசங்களில் அபிவிருத்திகளை குவிக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. அதேவேளை 75% வாழுகின்ற இந்த தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்கள் அபிவிருத்தி பற்றிய விடயத்தில் ஒரு புறக்கணிப்பான மாற்ற மனப்பாங்கு காணப்படுகின்றபடியால் நீங்கள் இந்த அபிவிருத்தி பற்றிய விடயங்களை கலந்துரையாடுகின்ற போது எங்களையும் அந்த இடத்தில் கூப்பிட்டு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, என்னென்ன மக்களின் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற விடயத்தை நீங்கள் கலந்து ஆலோசிக்கின்ற போது நாங்களும் எங்களுடைய மக்கள் சார்பாக சில கருத்துக்களை முன்வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற செய்தியினை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, இனிவரும் காலத்தில் அதாவது குறிப்பாக பாதிக்கப்பட்ட கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்கள் சில பிரதேசங்களுக்கு போய் பார்த்தால் தெரியும், இன்றும் கூட அவர்கள் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கின்றார்களா இல்லை அவர்கள் 16ஆம் 18ஆம் நூற்றாண்டில் இருக்கின்றார்களா என்று சொல்லக்கூடிய விதத்தில் எமது நாட்டில் எமது மக்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய பிரதேசங்களில் வாழ்ந்து வருகின்றார்கள். சில வீடுகளை போய் பார்த்தால் குறிப்பாக மட்டக்களப்பில் மேற்கு பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற பவுனதீவு பிரதேச செயலாளருக்கு உட்பட்ட அந்த பகுதிகளில் சென்று பார்க்கின்ற போது அந்த பிரதேசத்தில் பாவத்கொடிச்சேனை பன்சேனை மாவடி உன்மாரி 40 வட்டை புல்லுமலை இதே போன்று பாகரை கட்டுமுறிவு போன்ற இடங்கள் இதைவிடவும் பம்மி அடியூற்று என்ற இடங்கள் எல்லாம் காணப்படுகின்றன. இந்த இடங்களில் போய் பார்க்கின்ற போது சில குடும்பங்கள் ஓர் அறையில் வாழ்ந்து வருகின்றார்கள், ஓர் அறை வீடுகளில் வாழுகின்றார்கள். அந்த அறைகளில் தான் அவர்களுடைய படிப்பு தொடக்கம் படுக்கை தொடக்கம் சமையல் தொடக்கம் சகல கருமங்களும் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஓரளவுக்கு எங்களுடைய பிரதான வீதிகளை அண்டிய பகுதிகள் வளர்ச்சியடைந்த கிராமங்களை அண்டிய பகுதிகளில் ஓரளவுக்கு அவர்களுடைய தேவைகள் அபிலாசைகள் ஓரளவுக்கு தீர்க்கப்பட்டிருந்தாலும் கூட ஆகவும் கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்கள் குறிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி கௌரவ பிரேமதாஸ் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் ஏதாவது ஒரு திறப்பு விழாவிற்கு செல்லுகின்ற போது அவர்கள் முகப்புகளை பார்ப்பதில்லை, முன்னுக்கு எப்போதும் அலங்கரித்து வைத்திருப்பார்கள். எனவே அந்த முகப்பான பிரதேசங்களை பார்க்காமல் அங்கே ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற இடங்களில் என்ன நடந்திருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக அந்த மூளை முடுக்குகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற இடங்களை தேடிச் சென்று அந்த இடங்களில் என்ன நடந்திருக்கின்றது என்பதை அலங்காரங்களை பார்க்காமல் எங்கு அங்கு ஒரு அசிங்கங்கள் காணப்படுகின்றன என்பதை பார்த்து அவற்றிற்கு கட்டளையிட்டு அவற்றை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகின்ற பாங்கு இருந்ததாக கடந்த காலத்தில் அவர் நடமாடும் சேவைகளை நடத்திக் கொண்டிருக்கின்ற போது நான் அப்போது ஒரு ஆசிரியனாக இந்த கல்லூரியில் கடமையாற்றிக் கொண்டிருந்த போது சொன்னார்கள், அந்த பின்புறங்களை அவர் வந்து பார்ப்பார், இந்த பின்புறங்களில் எந்த விடயங்களை தவிர்த்திருக்கின்றார்கள், முன்புறங்கள் எப்போதும் பளபளப்பாக இருப்பதுண்டு பின்புறங்கள் வந்து அசிங்கமாக இருப்பதுண்டு என்று அவர் எங்கு ஒதுக்கப்படுகின்ற இடம் இருக்கின்றதோ எங்கு கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற இடங்கள் இருக்கின்றதோ அந்த இடங்கள் மீதுதான் தன்னுடைய பார்வைகளை அவர் குவிக்கின்றார் என்ற செய்தியை சொல்லியிருந்தார்கள். இந்த இடத்தில் அவருடைய புதல்வராக இருக்கின்ற கௌரவ வீடமைப்பு அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், நீங்களும் கூட அநேகமாக விஜயம் செய்கின்ற போது எந்தெந்த பிரதேசங்களில் மக்கள் மிகவும் கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எந்த இடத்தில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள், எந்த இடத்தில் அரவணைக்க நிலையில் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கிராமங்கள் இருக்கின்றன, அதிலும் குறிப்பாக கடந்த காலத்தில் ராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசங்கள் என்று வகுக்கப்பட்டு அந்த இடத்தில் அபிவிருத்தி செய்ய முடியாது என்று ஒதுக்கப்பட்ட பிரதேசங்கள் இருக்கின்றன. அந்த பிரதேசங்களில் இன்றும் கூட சில அபிவிருத்தியான செயற்பாடுகள் நடைபெறவில்லை, வீடமைப்புகள் அந்த இடங்களில் போதிய அளவு சென்றடையவில்லை. எனவே இப்படியான கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களுக்கு சென்று அந்த ஏழை மக்களின் கண்களை துடைக்கின்ற போதுதான் இறைவனின் ஆசி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், நீங்கள் செய்கின்றீர்கள் என்று சொல்லவில்லை, செய்து கொண்டு வருகின்றீர்கள். இந்த பணியினையும் எமது வடக்கு கிழக்கு பிரதேசம் சார்ந்த பிரதேசங்கள் இன்னும் ஒரு வகையில் இந்த மலையக பிரதேசங்கள் தென்பகுதியிலும் கூட ஒதுக்கப்பட்ட பிரதேசங்கள் நீங்கள் அம்பாந்தோட்டையில் கூட அந்த வறுமைப்பட்ட பிரதேசங்களை
Honorable Member, if you can, as a responsible member from the that particular district in the Eastern Province,
yes,
if you can intervene with the relevant administrative authorities,
yeah,
to allocate the requisite land,
yes,
we can always ensure that more sub-family units can be accommodated,
yeah,
in the model villages that we have planned for next year. For
yeah.
example, in the North and East,
yes.
We plan to provide not a loan next year.
Yes.
The finance ministry has given us go-ahead
yeah.
to provide grants
yes,
worth
yes.
500,000 rupees each per household.
Yeah.
So the problem as far as Batticlo district is concerned,
yes.
there is land scarcity.
Yes.
So I think you should intervene with the relevant administrative authorities to allocate the requisite lands
yes.
for the model village program. So please try to do that.
Okay, I will take an action and I discuss regarding particular DS and GS. I got the data. I submit you. Please take an action immediately to remove the poor in our area. Thank you. எனவே எங்களுடைய எங்களுடைய கௌரவ எங்களுடைய சஜித் பிரேமதாச அமைச்சர் அவர்கள் உண்மையில் எங்களுடைய ஜேவிபியினர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற போதும் கூட அவருடைய பணிவு பண்புகளை பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்று கூறுவார்கள். கண்ணதாசனின் வரிகளில் சொல்லப்படுகின்றது, நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்று சொல்வது போன்று, அதாவது பதவிகளால் மனிதர்களிடமிருந்து அந்நியமாகி போகாமல் அந்த பதவிகளை கொண்டு மக்களுக்கு செய்கின்ற உதவிகள் மூலமாகத்தான் அவர்களுடைய பெயர்கள் என்றும் நிலைத்து நிற்கும் என்பது உண்மை. எனவே எங்களுடைய கருத்துக்களை காது கொடுத்து எந்த எந்த இடங்கள் ஒதுக்கப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்பட்ட இடங்கள் இருக்கின்றதோ அந்த இடங்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கின்ற அந்த வீட்டு தேவையினை நிறைவேற்றி கொடுப்பதன் மூலமாக அந்த மக்கள் அந்த இடத்தில் சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் இருந்து கற்று எதிர்காலத்தில் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு விதத்தில் வருவதற்கு நீங்கள் நிச்சயமாக இந்த வீட்டு வசதிகளை செய்து கொடுப்பீர்கள். நீங்கள் சொன்னதற்கு அமைய நாங்கள் அடையாளம் காணப்பட்ட இந்த கிராமங்களில் ஒரு கிராம எழுச்சி திட்டம், கிராமோதய திட்டம் என்று கடந்த காலத்தில் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்களது காலத்தில் கிராமோதய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. அதேபோன்று மீளெழுச்சி, அதாவது இந்த பிற்படுத்தப்பட்ட பின்னிலையில் காணப்படுகின்ற, அதாவது கவனிப்பாரற்று காணப்படுகின்ற இந்த கிராமங்களுக்கு உங்கள் கைகள் மூலமாக புதிய கிராமங்களை அமைத்து அந்த கிராமங்களில் எங்களுடைய வறுமையில் வாடுகின்ற மக்களை அமர்த்துவதன் மூலமாக அந்த இடத்தில் அந்த மக்களின் மனங்களில் ஒரு மாற்றத்தை அல்லது நம்பிக்கையை, இந்த நல்லாட்சி என்பது எங்களுக்கு நல்ல கருமங்களை ஆற்றி வருகின்றது என்கின்ற விடயத்தை செய்வதற்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நீங்கள் எப்போது மட்டக்களப்புக்கு வந்தாலும் கிழக்கு பிரதேசத்துக்கு வந்தாலும் நண்பர் கோடீஸ்வரன் இருக்கின்றார், அவருடைய பிரதேசமும் கூட அபிவிருத்தி விடயத்தில் அம்பாறை பிரதேசத்தில் சில பகுதிகள் பாராமுகமாக காணப்படுகின்றன என்கின்ற குறைபாடுகளை அவரும் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த பிரதேசங்களுக்கு சென்று அந்தந்த மக்களது பிரதிநிதி தொடர்பு கொண்டு கேட்கின்ற போதுதான் உண்மையான விடயங்கள், யதார்த்தமான விடயங்கள் உங்கள் காதுகளுக்கு வந்து அடையக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக அந்த மக்களுக்கு நீங்கள் சேவை செய்வதன் மூலமாக எங்களுடைய மக்களிடம் ரெண்டு வகையான குணங்கள் இருக்கின்றது. ஒன்று நேர்குணம், இன்னும் ஒன்று போர்க்குணம் என்று இருக்கின்றது. நேர்குணம் என்று சொல்வது என்னவென்றால், நேர்மையாக நடந்து கொள்ளுகின்றவர்களை, ஊழல் மோசடிகள் இல்லாமல் நன்றாக பணியாற்றிய எல்லோரையும் சமத்துவமாக நியாயத்துவமாக அணுகின்றவர்கள் மீது ஒரு மரியாதை கலந்த பக்தியை வைத்திருக்கின்ற போக்கு எமது மக்களிடம் இருக்கின்றது. அதேவேளை இந்த நியாயம் நீதி கடந்து மோசடியாக செயற்படுகின்ற போது, ஊழலாக செயற்படுகின்ற போது அவர்களுக்கு எதிராக போர்க்குணத்துடன் செயற்படுகின்ற பாங்குகளும் இருக்கின்றது. கடந்த காலத்தில் கூட உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் நடைபெற்ற பல்வேறுபட்ட அரசியல் ரீதியான ஒப்பந்தங்கள், அதாவது பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம் போன்ற பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் சரியாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த நாட்டில் இரத்தக்களறி ஏற்பட்டிருக்காது, 30 ஆண்டுகள் யுத்தம் நடந்திருக்காது. வடபகுதி மக்களை எடுத்துக்கொண்டால் வடபகுதி மக்கள் அமைதியாக கல்வி கற்று தான் உண்டு, தங்களுடைய குடும்பங்கள் உண்டு, தங்களுடைய பிரதேசம் உண்டு என்றெல்லாம் மிகவும் கல்வியில் அக்கறை கொண்டு ஒரு கடுமையான உழைப்போடு வாழ்ந்த மக்கள், அந்த மக்களுக்கு எதிர்பார்த்த உரிமைகள் மறுக்கப்பட்டதன் காரணமாகவும், அவர்கள் அரசியல் ரீதியாக செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் கிழித்தறியப்பட்டதன் காரணமாகவும், ஜனநாயக ரீதியாக இந்த சபைகளுக்குள் சொல்லப்பட்ட செய்திகள் சரியானவர்களின் காதுகளில் விழாதபடியாலும் சரியான இடத்திற்கு கொண்டு செல்லாதபடியாலும் தான் ஜனநாயக பாதைகள் எல்லாம் மூடப்பட்ட போது, ஜனநாயக கதவுகள் எல்லாம் சாத்தப்பட்ட பிறகுதான் அவர்கள் இந்த கொண்டுவரப்பட்ட இன ரீதியான சட்டங்கள், மொழி ரீதியான சட்டங்கள், குடியேற்றம் ரீதியான சட்டங்கள், தரப்படுத்தல் சட்டங்கள், கல்வியில் குறிப்பாக திறமை உள்ளவர்களை அடக்குகின்ற ஒரு தரப்படுத்தல் சட்டங்கள் போன்ற சட்டங்கள் கொண்டு வந்து அவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டதன் பின்னர்தான் அவர்கள் ஜனநாயக வழியை விட்டு அவர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது, ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டும், ஒரு நாங்கள் இன்று பயங்கரவாதம், பயங்கரவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பயங்கரமான சூழ்நிலையை உருவாக்கியவர்கள் யார், அவர்களை பயங்கரவாதிகள் ஆக்கியவர்கள் யார், அவர்களிடம் ஆயுதங்களை கைகளுக்கு திணித்தவர்கள் யார், கற்றுக் கொண்டிருந்த மாணவர்களை இந்த நிலைக்கு தள்ளியவர்கள் யார் என்று சொன்னால், கடந்த காலத்தில் நாங்கள் கடைபிடித்த அரசுகள் கடைபிடித்த பிழையான சட்டங்கள், பிழையான திட்டங்கள், பிழையான போக்குகள். குறிப்பாக 1972 காலத்தில் இந்த அரசியல் ஜாப்பை, முதலாம் குடியரசு அரசியல் ஜாப்பினை கொண்டு வருகின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழர் விடுதலை கூட்டணியானது 6 அம்ச கோரிக்கையை கொடுத்தது. ஒரு சாதாரண கோரிக்கை, தமிழை தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், வடக்கு கிழக்கில் நிர்வாக நீதி பரிபாலன மொழியாக தமிழை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேலை வாய்ப்பில் இனவிகிதாசாரம் பேணப்பட வேண்டும், தரப்படுத்தல் முறையினை கல்வியில் தரப்படுத்துகின்ற, கல்விக்கு கதவடைப்பு செய்கின்ற முறையினை நீங்கள் நிற்பாட்ட வேண்டும், அது மட்டுமில்லாமல் திட்டமிட்ட முறையில் குடியேற்றங்களை செய்து எமது பிரதேசங்களில் எங்களை சிறுபான்மை மக்களாக மாற்றுகின்ற அந்த போக்குகளை தணிக்க வேண்டும் என்று கேட்டபோது, அந்த நியாயமான 6 கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்திருந்தால் இந்த வடக்கு கிழக்கு மண் என்பது ஒரு சுதந்திர பூமியாகவும் எல்லோரும் ஐக்கியமாக வாழுகின்ற ஒரு பூமியாகவும் மாறியிருக்கும். ஆனால் மாறாக அவ்வாறான ஜனநாயக ரீதியான தலைவர்களுக்கு கொடுத்த ஏமாற்றங்களும், அவர்களை சுத்துமாத்து பண்ணுகின்ற பிழை, அவர்களை ஒரு வகையில் ஏமாற்றுகின்ற போக்குகளும் தான் அவர்களது ஜனநாயக அரசியல் மீது இளைஞர்கள் நம்பிக்கை இழப்பதற்கும், அவர்கள் மீது அவர்களை குற்றவாளியாக்குவதற்கும் கூட காரணமாக இருந்தது. எனவே இனிவரும் காலத்தில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பொறுத்தமட்டில், வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் அபிவிருத்தி விடயத்தில் பாரபட்சம் இல்லாத ஒரு நேரான பார்வை இருக்க வேண்டும், வீடமைப்பு விடயத்தில் அவ்வாறு இருக்க வேண்டும், கல்வி விடயத்தில் அவ்வாறு இருக்க வேண்டும், சுகாதார விடயத்தில் அவ்வாறு இருக்க வேண்டும். இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை நான் எங்களுடைய சிரேஷ்ட அமைச்சர், கௌரவ அமைச்சர் அவரது கண்டி தேசிய அசம்பிளி, அந்த காலத்தில் கண்டி தேசிய அசம்பிளி என்று சொல்லப்படுகின்ற அந்த அசம்பிளி தான் முதன் முதலாக சமஷ்டி இந்த நாட்டுக்கு தேவை என்று குறிப்பிட்டது. எனவே கண்டிய மக்கள் எப்போதும் ஒரு நியாயமான முறையில் சிறுபான்மை மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று சிந்திக்கின்ற அந்த மனப்பாங்கு அவர்களிடம் காணப்பட்டது. அந்த நேரத்தில் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட தவறுகள் அந்த சமஷ்டி கோரிக்கைக்கு சார்பான முறையில் அவர்கள் செயற்பட்டிருந்தால், இன்று இந்த ஒற்றை ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரும்பான்மை இனத்தவர்கள் சிறுபான்மை இனத்தவர்களை அடக்குகின்ற, ஒடுக்குகின்ற ஒரு போக்கு இல்லாத, இப்படியான போக்கு இல்லாத ஒரு ஆட்சி முறையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்க முடியும். எனவே எதிர்வரும் காலத்தில் அண்மையில் நடைபெற்ற தொழில் வாய்ப்புகள், தொழில் வழங்குகின்ற விடயத்தில் மிகவும் பாரபட்சம் நடைபெற்றது. குறிப்பாக நீர்வளங்கள் வடிகால் சபையில் கிழக்கு மாகாணத்தில் 233 அந்த நியமனங்கள் வழங்கப்பட்ட போது, அந்த 233 நியமனங்களில் 208 நியமனங்கள் முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, 20 நியமனங்கள் சிங்கள மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, 5 நியமனம் மாத்திரம்தான் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு சுகாதாரத்துறையில் கூட இன்று வழங்கப்படுகின்ற நியமனங்களின் போது பாரபட்சங்கள் நடைபெறுகின்றன. அதாவது நாங்கள் நியாயமான முறையில் எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களை இனங்கண்டு அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுப்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். அதே நேரத்தில் இந்த தொழில் வழங்குகின்ற விடயத்தில் கூட கடந்த காலத்தில் நடைபெற்றது போன்ற இடைத்தரகர்கள் முறைகள், அதாவது பணத்தை கொடுத்து காசு வாங்குகின்ற இந்த முறைகள் நல்லாட்சியில் இருக்கக்கூடாது என்று நாங்கள் நம்புகின்றோம். அப்படியான ஒரு நிலைமை வருமாக இருந்தால் நல்லாட்சியின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கின்ற தன்மை வரும். ஆகவே இந்த சுகாதாரத்துறை, கல்வித்துறை, பல்வேறுபட்ட துறைகளில் தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்ற போது அந்த தொழில் வாய்ப்புகளிலும் கூட ஒரு நியாயமான பார்வை இருக்க வேண்டும், ஒரு இனவிகிதாசாரம் பின்பற்றப்பட வேண்டும், திறமைக்கு
முக்கியத்துவம்,
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும். அதேவேளை இந்த கடந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு நியாயமற்ற சட்டங்கள், நியாயமற்ற திட்டங்கள், நியாயமற்ற ஏமாற்று வித்தைகள் காரணமாக எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் ஜனநாயக பாதையில் நம்பிக்கை இழந்தார்கள். இன்றும் கூட இந்த சபையில் நாங்கள் பலவிதமான கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கோரிக்கைகளுக்குரிய செவி சாய்த்தல்கள் இருக்க வேண்டும், அதற்குரிய செயற்பாடுகள் இருக்க வேண்டும். மனப்பாங்கு ரீதியாக ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய கல்வி செயற்பாடுகளும் மாற்றம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது. கடந்த காலத்தில் தங்களுடைய பிழையான சட்டங்கள், பிழையான திட்டங்கள் காரணமாக தங்களுடைய கல்வி உரிமை, வாழ்வுரிமை, அரசியல் உரிமை, பொருளாதார உரிமை என்று பல்வேறுபட்ட உரிமைகள் பறிக்கப்பட்டதன் காரணமாக எங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய உயிர்களை நீத்து இன்று அவர்கள் இந்த மண்ணுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்ற உணர்வை வெளிப்படுத்தியிருந்தார்கள். எனவே இப்படியாக உயிரை நீத்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இந்த இடத்தில் நாங்கள் ஒரு வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி.
Thank you very much. மீலங்கட்ட கரு ஹேஷா வித்தானகே மந்தித்துமா உபத்துமாட மினித்து நமேக காலையாக தீரம்.
கரு சபாபத்துமணி, බොලිම ස්තුතිවන්ත වෙනවා අද මෙම මාත්‍යන් සේවය විශේෂයෙන් වෙනුවෙන් වැදගත් විශේෂයක් වෙනුවෙන් කතා කරන අවස්ථාව ලබා දීම සම්බන්ධ මම මේ වෙලාවේදී විශේෂයෙන්ම මතක් කරන්න කැමතියි මේ රටේ අහිංසක මිනිස්සු වෙනුවෙන් දුප්පත් මිනිස්සු වෙනුවෙන් නිවාසයක් හදාගන්න ප්‍රතිපත්තිමය වශයෙන් පහුගිය රජයන් වල මොන මොන ආකාරයට කටයුතු කරත් රණසිංහ ප්‍රේමදාස ආදරණීය නායකයා සැමට සෙවන කිර නිවාස ව්‍යාපෘති යටතේ මේ රටේ සැම මිනිස්සෙකුටම වසර 2000 වෙනකොට නිවසක් හදලා දෙන්න හදපු ඒ දැවැන්ත වැඩසටහන එතුමාගේ අභාවයෙන් අපිට අහිමි වෙලා ගියත් පහුගිය වසර 10ක මේ කළු වසර 10 අඳුරු වසර 10ක කාල සීමාව තුල මේ නිවාසය වෙනුවෙන් කටයුතු කරේ කොහොමද කියන එක ගැන මං හිතන්නේ මේ රටේ මිනිස්සු දන්නවා හැබැයි මේ මීට පෙර කතා කරපු අපේ නාමල් රාජපක්ෂ ගරු මන්ත්‍රීතුමා ඒ වගේම නිවාස සංවර්ධන අධිකාරියේ හිටපු සභාපති වර්තමාන පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ජයන්ත සමරවීර මැතිතුමා මේ රටේ සියලු නිවාස ප්‍රශ්න ටික ඉවර කරන්න දැවැන්ත වැඩසටහන් ක්‍රියාත්මක කරපු නායකයෝ විදිහට තමයි අදහස් දැක්වේ මට හරි කනගාටුයි නාමල් රාජපක්ෂ ගරු මන්ත්‍රීතුමා කතා කරගෙන යනකොට විශේෂ කරුණු ගොඩක් තිබුණා මට වෙලාව නැති හින්දා මම එකක් ගන්න එතුමා කිව්වා අපේ සජිත් ප්‍රේමදාස ගරු ඇමතුමාට සහ අමාත්‍යංශයට චෝදනාත්මකව කතා කරා මේ මාධ්‍ය සංදර්ශන තියල ඉවර වෙලා නිවාස ව්‍යාපෘති ආරම්භ කරනවා කියලා. මේ රටේ මිනිස්සු දන්නවා මාධ්‍ය සංදර්ශන පැවැත්වුවේ කොහොමද? මේ රටේ මිනිස්සු දන්නවා මාධ්‍ය සංදර්ශන දේශපාලනඥයා මූලික කරගෙන පැවැත්වීම ආරම්භ කරේ කවුද කියන එක. ඒ වගේම නාමල් රාජපක්ෂ ගරු මන්ත්‍රීතුමාට මතක නැතුව ඇති නිවාස සමද අධිකාරියේ ඉන්න එවකට පාලනය බාරගෙන හිටියේ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ලොකු පුතා වගේ හිටපු විමල් වීරවංශ මහත්තයා මේ රටේ නිවාස සම්වර්ධන වෙනුවෙන් මොනවද කරලා තියෙන්නේ කියලා අද මේ වෙනකොට FCID වැඩිම නඩු ප්‍රමාණයක් ගොනු වෙලා තියෙන මේ නිවාස සම්වර්ධන අධිකාරියට මම කැමතියි මේ වෙලාවේ ජයන්ත සමරවීර මන්ත්‍රීතුමා මෙතන ඉඳගෙන අහගෙන ඉන්න බැරි තැන මම දන්නෝ එළියට වෙලා අහගෙන ඉන්නවා එතුමාට මම දැනගන්න කියන එතුමා හරි වීරයෙක් විදියට එතුමා හරි දේශප්‍රේමියෙක් විදියට මේ රටට ආදරය කරන මේ නිවාස සම්වර්ධන අධිකාරිය මහා දැවැන්ත ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කරපු නායකයෙක් විදියට කතා කරපු එතුමගේ පහුගිය කාලේ ක්‍රියාකාරකම් මම මගේ කතාව ආරම්භ කරන්න කැමතියි. 2016-11 දෙවැනි දින ලංකාදීප පුවත්පතේ පළවෙනිම වාර්තාවක් මේක මේ අපි හදපු වෙනේ ලංකාදීප පුවත්පතේ පළවෙච්ච වාර්තාවක් තියෙනවා. ජාතික නිදහස් පෙරමුණ වයඹ පළාත්සභා මන්ත්‍රී ඇතුළු දෙදෙනෙක් රිමාන්ඩ් වාහන අවභාවිතය සම්බන්ධව මේ එක කරුණක් කියන්නේ මේකේ තියෙනවා දෙවෙනි සැකකරු ලෙස නිවාස අධිකාරියේ සභාපති ජයන්ත සමීර මන්ත්‍රියා රුපියල් ලක්ෂ 62ක් ලබාගෙන මේ වෙනකොට නඩු පවරලා තියෙනවා කටයුතු කරගෙන යනවා එක කරුණක් මේ එතුමා මෙතන නැති හින්දා මට කනගාටුයි මේ එතුමාගේ මූණට මේක කියන්න තිබුණා නම් හරි වැදගත් ඒ වගේම තමයි ගරු සභාපතිතුමනි 2014 ජූලි මාසයේ ගෝල්ඩන් රෝස් හෝටලේ මාධ්‍ය දැනුවත් කිරීමේ මේ නිවාස සමද අධිකාරියේ අද මාධ්‍ය ගැන කතා කරා නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා මෙතන හිටියේ නැහැ මාධ්‍ය සංදර්ශන පවත්වනවා කියලා අපිට චෝදනා කරපු නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා දැන් මෙතන නැහැ නමුත් මේ නිවාස අධිකාරියේ එදා කරපු කෙහෙල්මලක් නැහැ මේ කරන ටික මාධ්‍යයට කියන්න කියලා මාධ්‍ය දැනුවත් කිරීමේ උදෙසා වූ සහභාගී වූ අය වෙනුවෙන් පැවති භෝජන සංග්‍රහය කියලා 16,200,000ක් රුපියල් 16,200,000ක වියදමක් කළ තියෙනවා පසුව හොයලා බලනකොට මේ මුදල වියදම් කරලා තියෙන්නේ ජාතික නිවාස අධිකාරියේ විරණංශය මගින් සිදු කරන ලද පරීක්ෂණයේ තහවුරු වෙලා තියෙනවා එදින මාධ්‍ය හමුවක් පවත්වලා නැහැ නමුත් එම මුදල් හිටපු අමාත්‍ය විමල් වීරවංශ මහතාගේ සොහයුරුකගේ දරුවෙකුගේ විවාහ මංගල උත්සවයක් සඳහා යොදාගෙන ඇත මෙන්න තත්ත්වේ මේ රටේ දේශප්‍රේමියා මේ රටට ආදරය කරන මිනිස්සයා ජාත්‍යන්තර උගුල් වලින් මේ රට බේරගන්න කෙනා ජාත්‍යන්තරයේ මේ රට විකුණනවා කියලා හැමදාම කෑ ගහන කෙනා අද එතුමට මේ සභාවේ වාඩි වෙලා ඉන්න බෑ අද එතුමට මේ රට බේරගන්න තියා එතුමගේ පවුල බේරගන්න බැරි නිසාද ගෙදරට වෙලා ඉන්නවා ඒක කවුරුත් දන්නව මේ රටේ මේ 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 සභාවට අද එතුමට එන්න බෑ මේව තමයි කියන්නේ මෙතුමල මේ අවුරුදු ගාණක් එකතු කරගත්තේ දේවල් ඒ නිසා අපි කියනවා මේ 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 කාලකන්නේ අවුරුදු 10ක් ගෙවලා අද මේ රට උදා කරලා දීපු தත්ත්වය ගැන කියන්න විමල් වීරනාස මහත්තයර අහන් ඉන්නවත් එන්න විදියක් නැහැ. මෙතන විමල් වීරනාස මහත්තයර එන්න බැරි එක අපි කියන්න ඕනේ නැහැ. අර මම දැක්ක එතුමගේ ප්‍රදේශයේ පළාත් පාලන ආයතනයේ සභාපතිතුම එක්කම මොකද කොට්ට දෙකක කතාවක් කොට්ට බේර ගන්න එතුමගේදර. ඒ නිසා මම කියනවා මෙතුමල්ලට දැන් මේ බොරු කෙලහලහල ආණ්ඩු පෙරලන්න වන්දිවට්ටෝ වෙලා හිටපු හොරු බේරන්න තමන්ගේ හොරකන් ටික වහගන්න දඟලපු කාලේ අවසන් කරන්න ඕන. ඉතින් අද මේ රට වෙනුවෙන් මේ රටේ අහිංසක මිනිස්සු වෙනුවෙන් දැවැන්ත නිවාස ව්‍යාපෘතියක් කරගෙන යන වෙලාවේ පෞගිය වසර 10 තුල මොනවද කරේ කියන එක මේ රටේ මිනිස්සු දැනගන්න ඕන. කරු සභාපතිතුමනි 2014 11 18 වෙනිදා මිහිඳු සෙත්මැදුරෙහි පැවති තිලින ප්‍රදාන උත්සවයේ රාත්‍රී භෝජන සංග්‍රහය 8,30,000යි වියදම රුපියල් 8,30,000යි. ඒ විතරක් නෙමෙයි 2014 ලෝක ජනාවාස දින ප්‍රදාන උත්සවයේ ආහාර පාන ලබා දීම වෙනුවෙන් 12,24,910යි. කාපු එකයි බීපු එකයි විතරයි තියෙන්නේ. කාලා බීලා අර එතුමගේ බාසායම කියනවනම් ගමේ සොමිය දාගෙන හිටපු වීරවංශ මහත්තයාද සුදු පිරුවට ඇඳගෙන හැමදා මේ බජට් එකට ඇවිල්ලා මුල් දවස් දෙකේ කතා කරා. දැන් එතුමට එන්න බෑ, එන්න බයයි, ගෙදර දාලා එන්න බැරි හින්දා එතුමා ගෙදරට වෙලා ඉන්නවා. ඒ නිසා මම කියනවා මෙතුමා මෙතන නැතුණාට මේ ඉන්න අහන් ඉන්න මේ මේවා සුදුහුණු ගන්න කතා කරපු මන්ත්‍රීවරු මතක තියාගන්න. විමල් වීරවංශ මහත්තයා කොහොමද නිවාස සම්වදනය කරේ? එදා මැදකොළඹ ආසනයේ රණසිංහ ප්‍රේමදාස ආදරණීය නායකයා හදපු නිවාස ව්‍යාපෘතිවල හුණු ගාලා බෝඩ් එකක් ගහගත්තේ මිනිස්සයා. දැන් කතා කරනවා මම මේ නිවාස 160,000ක් ඇදවලු. එතුමාට උත්තර දෙන්න එතුමා මෙතන නැහැ. ඒ නිසා අපි කියනවා මේ හොරකම් මහා විශාල ප්‍රමාණයක් මේ වෙනකොට කරන්න තියෙන හැම ආකාරයෙන්ම හොරකම් කරලා දැන් මෙතන අද මේවට උත්තර දෙන්න එවලා තියෙනවා උපනායකතුමා. උපනායකතුමාත් පැනලා ගියා. දැන් ඇයි මේවට උත්තර දෙන්න කෙනෙක් නැහැ. ඒ නිසා අපි කියනවා මේ ආරම්භ කරලා තියෙන්නේ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ නාමල් රාජපක්ෂ මහත්තයා රේස් කෝස් පිටි හදද්දි එතුමාට රේස් යන්න පිටි හදද්දි
අක්කර දාස්තන
කරගෙන අහිංසක මිනිස්සුන්ට බින් අඟලක් දෙන්න බැරුව අහිංසක මිනිස්සුන්ට බින් අඟලක් දෙන්න බැරුව අවුරුදු 10ක් හිටපු රාජපක්ෂ ජනාධිපතිවරයා ඇතු කල්ලියට අද සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා ඉඩම් දෙනකොට වේදනාවක් දැනෙනවා. අද සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා නිවාස හදල් දෙනකොට රිදෙනවා. හැබැයි ඒ රිදෙන්නේ හම්බන්තොට මිනිස්සුන්ට නිවාස ලැබෙනකොට කියන එක එතුමා මතක තියාගන්න ඕන. එතුමල්ලට බැරි වෙච්ච දේ අද මේ ඉටු වෙන්නේ යාපාල නාණ්ඩුවේ. අද අපි මහ විශාල මුදල් කන්දරාවක් වෙන් කරලා දීලා තියෙන්නේ මේ රටේ මිනිස්සුන්ගේ නිවාස ප්‍රශ්නේ විසඳන්න. එහෙම නැතුව විමල් වීරවංශ මහත්තයලට වගේ අවුරුදු ගාණක් තමන්ගේ ජීවිතේ සුඛෝභෝගී ජීවිතයක් ගත කරන්න සල්ලි හම්බ කරන්න නෙමෙයි. ඒ නිසා හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ මුල් කරගෙන මුළු ලංකාවේම නිවාස ව්‍යාපෘති ක්‍රියාත්මක වෙනවා. මිනිස්සුන්ගේ අවශ්‍යතාවය වෙනුවෙන් ක්‍රියාත්මක වෙන මේ අමාත්‍යාංශය පටන් ගත්තේ ජනවාරි 8 වෙනිදායින් පස්සේ කියන එක විශේෂයෙන් මතක් කරලා දෙන්න ඕන. ඒ නිසා අවසාන වශයෙන් කියනවා ගරු සභාපතිතුමනි මේ වෙලාවේදී නිවාස හැදුවේ කීපයයි. ඒ නිවාස ව්‍යාපෘතිල නිවාස බෙදලා දීපු හැටි මම මතක් කරන්න කැමතියි. මත්තේකොට නිවාස ව්‍යාපෘතියේ මේ නිවාස ඉදිකරලා නිවාස පහකින් යුත් හිටපු විමල් හිටපැමිති විමල් වීරවංශ මැතිතුමාගේ ඥාතීන් 3 දෙනෙකුට නිවාස දෙන්නේ. මම නම් එක්කම කියන්න පල්ලපේරුව ගමගේ ආනන්ද පියදර්ශන වාදෙච්චාර්ගේ හේමසිරි ඒ වගේම තව නිවාසයක් දීලා තිනවා අපේ ශිරන්ති මැඩම් ශිරන්ති රාජපක්ෂ මැතිණිය ලියුමක් වෙනවා මෙන්න මේ මට වැඩ කරපු මිනිස්සෙක් මෙන්න මෙයාට නිවාස දෙන්න මේක ලබා දෙන්න මේම එදා නිවාස දුන්නේ අද රාජපක්ෂ
මන්ත්‍රීතුමා
ආනවා නිවාස දෙන්නේ දේශපාලන අනුවද කියලා නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමාට මතක නැහැ අම්මගේ ලියුමට නිවාස දුන්නේ ඒ නිසා ගරු සභාපතිතුමනි මේ විදියට නිින්දිත විදියට මේ අවුරුද්ද 10ක වෙච්ච ඒ දේශපාලන ව්‍යාපාරය අමතක කරන්න බෑ. නිවාස සම්බන්ධ අධිකාරියේ
අවසන් කරන
රැකියා කරන විශාල පිරිසක් දේශපාලන වැඩසටහන් වලට යොමු කරගත්තා. දේශපාලන වැඩවලට මුදල් ගත්ත නිවාස සම්බන්ධ අමාත්‍යාංශයෙන් අපි කියනවා කරු ඇමතුමනි අපි
කියනවා කරු
ඇමතුමනි ඔබ මේ නිවාස සම්වර්ධනය කරනා වගේම මේ පට්ටපල් හොරගම් කරපු පට්ටපල් මේ විනාශ කරපු මේ අමාත්‍යාංශයේ විමල් වීරවංශ මැතිතුමා ඒ වගේම
ජයසමරේ
මැතිතුමා කියන මේ දේශපාලන
වැඩසටහන්
කරගත් කණ්ඩායම විතා ඉක්මනි පරීක්ෂණ කරලි ඉවරලා අවශ්‍ය ත්‍රිපිර අරගෙන අත්තරංගුවන් අරගෙන තියෙන මේ කටයුතු ඉතාමත් ඉක්මනින් අවසන් කරලා
අවසන්
කරන්න කියමින් මේ කරන් යන නිවාස
අවසන් කරන්න
මේ අමාත්‍යාංශයලා ජනතාව දෙන ශක්තිය
තව අවසන් කරන්න උතුමයි කාලය අවසන්යි
හදවතින්ම මේ රටට ආදරය කරන නායක විදියට ඔබට කරගෙන යන ශක්තිය ධෛර්යය ලැබේවා කියමින් මගේ කතාව අවසන්
කරනවා. Next honorable Douglas Devanand Before that, Honorable Anand Kumar sir will take it there.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் தொடர்பான வரவு செலவு திட்ட குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு எனது சில கருத்துக்களை இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சு நாடுதழுவிய ரீதியில் பல திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் வடக்கு மாகாணத்திலும் பல வீடமைப்பு திட்டங்களை கடன் உதவி அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த காலங்களில் தங்களுக்கான வீடமைப்புகளுக்காக கடன்களை பெற்றுள்ள பலர் அந்த கடன்களை மீள செலுத்த முடியாத நிலையிலும், தங்களது வீடுகளை முழுமையாக பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலையிலும் இருக்கின்றனர். ஒரு சிலர் தங்களது வீடுகளை அமைத்துக் கொண்டுள்ள போதிலும் தங்களது கடன்களை மீள செலுத்த இயலாத நிலையில் உள்ளனர். கடந்த கால யுத்தம் காரணமாக இந்த மக்கள் பாரிய பாதிப்புகளுக்கு உள்ளானவர்கள். அதேபோன்று யுத்தத்திற்கு பிந்திய இக்காலகட்டங்களிலும் வாழ்வாதார வசதிகளை போதிய அளவு ஈட்டிக்கொள்ள இயலாத நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். எனவே இந்த மக்களின் நிலையினை உணர்ந்து கடன் அடிப்படையில் இந்த வீட்டுத் திட்டங்களை இவ்வாறான யுத்த பாதிப்புகளுக்கு உள்ளான மக்களுக்கு வழங்குவதை விடுத்து மானிய அடிப்படையில் வீட்டுத் திட்டங்களை வழங்கக்கூடிய ஒரு விசேட திட்டத்தை கௌரவ அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நமது மக்களின் தேவை கருதி முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். வடக்கிலே வீடுகளுக்கான தேவை மிகவும் அதிகரித்துள்ள நிலையில் மீள் குடியேற்ற அமைச்சினால் மாத்திரமன்றி வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சின் மூலமும் இவ்வாறான உதவிகளை மேற்கொண்டால்தான் நமது மக்களின் வீட்டுக்கான பிரச்சனைகள் தீருமன்ற நிலையிலே நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் தற்போது வடக்கிலே மணலாறு பகுதியில் மானிய அடிப்படையில் சுமார் 5 லட்சம் ரூபாய் வீதமான வீட்டுத் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அறிகின்றேன். அவ்வாறான திட்டங்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க தாங்கள் முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகின்றது. இதனை விரைந்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொள்வீர்கள் என நம்புகின்றேன். அத்துடன் தற்போது மேற்படி மானிய அடிப்படையிலான திட்டமானது புதிய காணிகளை இனங்கண்டு அந்த காணிகளிலே அமைக்கப்பட்டு வரும் நிலையில், வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் மாவட்டங்களில் காணிகளை இவ்வாறான வீட்டுத் திட்டங்களுக்கு என ஒதுக்கப்படுகின்ற போது அவை பெரும்பாலும் வெகு தூரமான ஒதுக்குப்புறங்களிலேயே கிடைக்கும் காரணத்தினால் நமது மக்கள் அப்பகுதிகளுக்கு சென்று வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். ஏனெனில் அவர்களுக்குரிய வாழ்வாதாரங்களை ஈட்டிக் கொள்வதற்கோ அல்லது வேறேதும் அத்தியாவசியம் மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கோ அம்மக்கள் வெகு தொலைவுக்கே நகரப்பகுதிகளை நோக்கி வர வேண்டியுள்ளது. எனவே இந்த நிலைமைகளை தாங்கள் தங்களது அவதானத்தில் எடுத்து வீடில்லா பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருக்கும் மக்களை இனங்கண்டு அவர்கள் வாழும் இடங்களில் அவர்களது காணிகளில் இந்த வீடுகளை அமைப்பதற்கு ஒரு திட்டங்களை மேற்கொள்வீர்களானால் அது பெரும் உதவியாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் எமது நாட்டின் 2வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அமரர் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களால் ஜாழ்ப்பாணத்தில் பல வீடமைப்பு திட்டங்கள் அப்போது மேற்கொள்ளப்பட்டன. குறுநகர் 5 மாடி அடங்கிய 8 கட்டிடங்களை கொண்ட வீட்டுத் திட்டம், நாவட்குழியில் 298 வீடுகள் அடங்கிய வீட்டுத் திட்டம், தாராகுளத்தில் 39 வீடுகள் அடங்கிய வீட்டுத் திட்டம், பொன்னாலையில் 65 வீடுகள் அடங்கிய வீட்டுத் திட்டம், புளியன்காயன் பகுதியில் 30 வீடுகளை கொண்ட வீட்டுத் திட்டம், கொடிக்காடு பகுதியில் 42 வீடுகளை கொண்ட வீட்டுத் திட்டம், ராஜகிராமத்தில் 40 வீடுகளை கொண்ட வீட்டு திட்டம், பொம்மை வழியில் சகோதர முஸ்லீம் மக்களுக்கு அமைக்கப்பட்ட 32 வீடுகளை கொண்ட வீட்டு திட்டம் என்பன இதில் அடங்குகின்றன. இதில் குறுநகர் 5 மாடி வீட்டு திட்டத்தை குறிப்பிடலாம். கடந்த கால யுத்த காரணமாக பாரிய சேதங்களுக்கு உள்ளாகி பாதுகாப்பு தரப்பினர் வசம் இருந்த இந்த வீடமைப்பு திட்ட கட்டிடங்களை நாம் விடுவித்து முழுமையாக புனரமைப்பு செய்து நமது மக்களுக்கு கொடுத்துள்ளோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனைய வீட்டு திட்டங்களின் வீடுகள் பல முழுமையாக சேதமடைந்து சில பகுதியாக சேதமடைந்தும் உள்ளன. குறிப்பாக பொன்னாலையில் உள்ள 65 வீடுகளும் முழுமையாகவே சேதமடைந்துள்ளன. எனவே இந்த வீடுகளை திருத்துவதற்குரிய மானிய ரீதியான வழங்குவதற்கும், அதே நேரம் இந்த வீட்டு திட்டங்களை பெற்றவர்களில் ஒரு சிலரை அவற்றுக்கான உறுதிகளை பெற்றுள்ளனர். ஏனையோ தங்களது பொருளாதார நிலைமைகளால் வீட்டு உறுதிகளை பெற முடியாது காணப்படுகின்றனர். எனவே இந்த வீட்டுறுதிகளை பெறாதவர்களுக்கு மானிய அடிப்படையில் அவற்றை வழங்குவதற்கும் கௌரவ அமைச்சர் சஜித் பிரேமதாசா அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. கரு ஜானக வாக்குமூல மந்திரிதுமா, இந்திக பண்டார் நாயக நியோஜமத்துமா, ஒவ்வொருமாட்டு வினாடி பகலாத்தீனும்.
கரு காரக சபா சபாபதி துமணி, நிவாச சாதிகிரி மமாத்தியாசிய வய சீர்ஷேட்டு நக்கின விவாதேட்டு நக்கின மே அவஸ்தாவேதி எஹி நியோஜ அமாத்துவரே வசே மகே அதாஸ் கீபயாக் மம்மி கரு சபாவடி திரிபத் கரான கமதி. கரு சபாபதி துமணி, அப்பிட்ட கலின் ඒ පිළිබඳව අදහස් දක්වපු විපක්ෂයේ ගරු මන්ත්‍රීතුමාලාගේ අදහස් වලට මම පිළිතුරු සපයන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. ඒ පිළිබඳව නිවාසය ඉදිකිරීම් ගරු අමාත්‍යවරයා වශයෙන් ගරු සජිත් ප්‍රේමදාස සමිතුමා ඒ පිළිබඳව එතුමා පිළිතුරු සැපෙව්වා වගේම ඉදිරියටත් ඒ සම්බන්ධ එතුමා කටයුතු කරයි කියලා බලාපොරොත්තු වෙනවා. විශේෂයෙන්ම මම බලාපොරොත්තු වෙනවා අපේ නිවාස ඉදිකිරීම් අමාත්‍යංශය අපි පහුගිය කාලේ අපේ ලබාගත්තු ඒ අපේ ඉලක්ක අපේ ජයග්‍රහණ පිළිබඳව සහ අපේ අභියෝග පිළිබඳව මේ ගරු සභාවට කරුණු කිහිපයක් ඉදිරිපත් කරන්න. විශේෂයෙන්ම ගරු සභාපතිතුමනි, මම කියන්න කැමති අපිට කලින් කතා කරපු මං හිතන්නේ අපේ මන්ත්‍රීතුමා එක කාරණාවක් පිළිබඳව මං හිතන්නේ එතුමා උත්සාහ කරා ඒ පහුගිය පාලන කාලය අපේ රටේ නිවාස ශේෂ්ත්‍රයේ සුවර්ණමය යුගයේ වශයෙන් එතුමා ඉදිරිදක්වන්න උත්සාහ කරා. නමුත් මම පෙන්වා දෙන්න කැමති විශේෂයෙන් මං හිතන්නේ ඉතිහාසයේ නිවාස වැඩපිළිවෙලට නිවාස ශේෂ්ත්‍රයට ඒ නිසි තැන ලැබුණා කියලා මම පෞද්ගලිකව විශ්වාස කරන්නේ නැහැ. විශේෂයෙන්ම ඉතිහාසයේ මං හිතන්නේ අඩුම තරමේ ඒ පාලන කාලය තුලදී අපිට නිවාස පිළිබඳව ස්ථීර සංගණනයක්වත් කරලා තිබුණේ නැහැ. නිශ්චිත දත්තයන් අපිට තිබුණේ නැහැ. ඒ වගේම තමයි නිවාස අමාත්‍යාංශයට අවශ්‍ය කරන මුදල් ඉතිහාසයේ වෙන් වුණේ නැහැ. නිවාස අමාත්‍යාංශයේ අමාත්‍යවරයා සහ මුදල් අමාත්‍යාංශයේ අමාත්‍යවරයා අතර විශාල ප්‍රශ්න ගැටලු තිබුණා. අපිට මතකයි එක අවස්ථාවක නිවාස අමාත්‍යවරයා මුදල් අමාත්‍යාංශයේ ලේකම්ව නම් කරේ ආර්ථික ඝාතකයෙකු වශයෙන්. මේ වගේ ප්‍රශ්න ගැටලුත් එක්ක මුදල් අමාත්‍යාංශයට වෙන් කරේ ඉතාමත්ම සීමා සහිත මුදල් ප්‍රමාණයක්. ඒ වගේම තමයි අපේ ග්‍රාමීය නිවාස වැඩසටහන් ඔක්කොම අඩාල වුණා. විශේෂයෙන් මං හිතන්නේ නිවාස ණය ලබා දීමේ ප්‍රතිශතය 10%ට වඩා වැඩි ප්‍රමාණයේ ණය පොලියකට තමයි නිවාස ණය ලබලා දුන්නේ. අද 103.71 පොලියට අපි ලබලා දෙන්නේ. ඒ නිසා මේ වාගේ කරුණු කාරණාත් එක්ක මං හිතන්නේ අපේ රටේ නිවාස බලාපොරොත්තුෙන් ඉන්න, නිවාස ගැන ආසාවෙන් ඉන්න, මොකද හැම පුජ්‍යලයම අපේ රටේ තමන්ට කියලා ස්ථීර නිවසක ජීවත් වෙන්න සීන දකින්න බලාපොරොත්තු වෙලා ඉන්නවා. නමුත් පහුගිය කාල පරිච්ඡේදයේ ඒ ජනතාවට ඒ සීන සැබෑ කරගන්න හැකියාවක් ලැබුණේ නැහැ කියන එක අපි ඉතාමත්ම වගකීමෙන් අපි කියන්න අවශ්‍යයි. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, මම පෙන්වා දෙන්න කැමති 2010 වසරේ නිවාස ඉදිකිරීම අමාත්‍යාංශයට වෙන් කරපු මුදල මිලියන 150යි, 2011 වසරේ මිලියන 715යි, 2012 වසරේ මිලියන 740යි, 2013 වසරේ මිලියන 402යි, 2014 වසරේ මිලියන 1243යි. මුළු එකතුව මිලියන 3251යි. එහෙම තමයි නිවාස අමාත්‍යාංශයට නිවාස ගැන බලාපොරොත්තු වෙන ජනතාවට සැලකුවේ. නමුත් විශේෂයෙන්ම නිවාස වල අවශ්‍යතාවය ඒ පිළිබඳව දැනගත්තු මේ රජය විශේෂයෙන්ම අපේ වර්තමාන ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමාගේ නායකත්වය ඒ වගේම මෙතුමාගේ උපදේශකත්වය අග්‍රාමාත්‍ය රණවීර වික්‍රමසිංහ මැතිතුමාගේ ඒ නායකත්වයත් එක්ක විශේෂයෙන්ම පහුගිය කාල පරිච්ඡේදය තුලදී අපිට අපේ රටේ ආර්ථික ප්‍රශ්න ගැටලු ගණනාවක් තියෙද්දී අපි දන්න අපේ රටේ ණය බරතාවය කෝටි දසලක්ෂයකට වැඩි ඒ වගේම අපේ රටේ ආදායම් අඩු වෙලා තියෙන අවස්ථාවක උනත් නිවාස අමාත්‍යාංශය අමතක කරන්නේ නැතුව අපිට 2015 වසරේදී පමණ අපිට මිලියන 4002ක ප්‍රමාණයක් අපිට ලබලා දුන්නා. පහුගිය ඒ වසර 5ක ලබා දීපු ප්‍රතිපාදනයන්ට වඩා අපිට ඒ සියල්ලම එකතු කරත් ඊට වඩා වැඩි ප්‍රතිපාදනයක් 2015 වසරේදී අපිට ලබලා දුන්නා. ඒ වගේම 2016 වසරේදීත් අපිට මිලියන 4764ක විශාල ප්‍රතිපාදන අපිට ලබා දීලා තියෙනවා. ඒ නිසා මම පෙන්වා දෙන්න කැමති අපි විශේෂයෙන්ම 2015 සහ 2016 වසරවලදී අපි සංසන්දනාත්මකව අපි අපේ ප්‍රගතිය සහ අපි ලබාගත්තු ජයග්‍රහණ විශේෂයෙන්ම ගෞරව සභාපතිතුමනි අපි ආදර්ශ ගම්මාන වැඩසටහන ගරු අමාත්‍යතුමාගේ සංකල්පයත් එක්ක ආරම්භ වුණා. අපි 2015 වසරේ අපි ව්‍යාපෘති 40කට අපි සීමා වුණා. අපි වසර අවසාන කාල පරිච්ඡේදයේ වැඩසටහන ආරම්භ කළේ. නමුත් 2016 වසරේ අපිට ව්‍යාපෘති 162ක් වාගේ ප්‍රමාණයකට අපිට යන්න හැකියාව ලැබිලා තියෙනවා. ඒ වගේම නිවාස ණය ලබා දී 2015 වසරේ අපි පවුල් 45559කට අපි ලබලා දීලා තියෙනවා. 2016 වසරේ අපි 42341 ඔක්තෝබර් වෙනකොට නමුත් අපිට ඉදිරි මාස කීපය තුළ ඉදිරි මාසයේදීත් අපිට නිවාස ණය ලබා දීමේ හැකියාව ලැබිලා තියෙනවා. ඒ අනුව පසුගිය වසරට වඩා අපිට ප්‍රගතියක් පත් කර ගන්න පුළුවන්. ඒ වගේම සිමෙන්ති ආධාර අපි පහුගිය වර්ෂයේ 2015 වර්ෂයේ අපි පවුල් 29918කට ලබලා දුන්නා. 2016 වසරේ අපි පවුල් 75000කට අපි ලබලා දෙන්න අවශ්‍ය කරන ප්‍රතිපාදන වෙන් කරලා තියෙනවා. මේ වෙනකොට පවුල් 44000කට වඩා වැඩි ප්‍රමාණයකට අපි ලබා දීලා තියෙනවා. ඉතින් ඒ වගේම ඊට අමතරව අපි වැලිඔය විශේෂ නිවාස ව්‍යාපෘති අපි ආරම්භ කරා. ඒ වගේම වැන්දඹු කාන්තාවන් වෙනුවෙන් අපි නිවාස වැඩසටහන් ආරම්භ කරලා තියෙනවා. ඒ වගේම අපි වකුගඩු රෝගීන් වෙනුවෙන් ඒවද වෙන නොමිලේ නිවාස ලබා දෙන වැඩසටහනක් ආරම්භ කරා. ඒ වගේම උදාකල ගම්මාන වැඩසටහන ආරම්භ කරා. ඉතින් ඒ වගේ අපි නිවාස ශේෂයේ බලපුවාම අපි විශාල ප්‍රගතියක් අපි 2015ට වඩා 2016 වසරේ අපි අත්පත් කරගන්න හැකියාව ශක්තිය ලැබිලා තියෙනවා. ඒ වගේම අපි අපේ නිවාස වැඩසටහන අපි එක කලාපයකට එක ප්‍රදේශයකට සීමා කරලා නැහැ. අපි රට පුරාම අපේ නිවාස වැඩසටහන අපි ක්‍රියාත්මක කරනවා. උතුරු නැගෙනහිර ඒ සම්බන්ධයෙන් ගරු මන්ත්‍රීතුමාලා මම හිතන්නේ අදහස් ප්‍රකාශ කරා. උතුරු නැගෙනහිර ප්‍රදේශවලත් අපේ නිවාස වැඩසටහන් ක්‍රියාත්මක වෙනවා. අපි වැලිඔය ප්‍රදේශයේ අපේ නිවාස වැඩසටහන් ක්‍රියාත්මක වෙනවා. ඒ වගේම අපි යාපනය ප්‍රදේශයට ගියා. නාවක්කුළු ප්‍රදේශයේ අපි නිවාස වැඩසටහනක් ආරම්භ කරන්න අවශ්‍ය කරන කටයුතු කරගෙන යනවා. අපි දිස්ත්‍රික් ලේකම්තුමත් එක්ක අපි සාකච්ඡා කරලා තියෙනවා. ඒ නිසා අපිට ඉතාමත්ම කෙටි කාලයක් තුළදී මේ වැඩසටහන අපි ආරම්භ කරනවා. විශේෂයෙන්ම අපි උතුරේ මන්ත්‍රීතුමාලට අපි කියන්න කැමති අපිට විශාල ප්‍රතිපාදන අපිට තියෙනවා. නමුත් අපිට ප්‍රධානම ගැටලුවක් අවහිරතාවයක් වෙලා තියෙන අපිට අවශ්‍ය කරන ඉඩම් නොමැතිකම තමයි අපිට තියෙන ප්‍රධාන ගැටලුව. ඔබතුමාලා මැදිහත් වෙලා අපිට අපේ නිවාස අමාත්‍යාංශයට අවශ්‍ය කරන මේ ඉඩම් ඒ දිස්ත්‍රික් ලේකම්තුමාලා හරහා ඔබතුමාලා මැදිහත් වෙලා අපිට ලබලා දෙනවා නම් ඒ ප්‍රදේශවල නිවාස ව්‍යාපෘති ඒ අවශ්‍ය තරම් ක්‍රියාත්මක කරන්න හැකියාව ශක්තිය නිවාස ඉදිකිරීම අමාත්‍යාංශයට තියෙනවා. ඒ නිසා ගරු සභාපතිතුමනි අපි සෝරි
විමලනායක මන්ත්‍රීතුමා
අද මෙතුමනේ ඔබතුමාගෙන් විනාඩියක් අරගන්නවා. මම මේ කරු සජිත් අමතුමා මේ කරුණ ගැන දන්නවා. ඔබතුමා යාපනයේ නිවාස ගැන කිව්වා. මම යාපනයේ ගුරුනගර ප්‍රදේශයේ තිබෙන නිවාස ගැටලුවක් පිළිබඳව ගරු අමතුමාට මාස 4කට කලින් ලිපියක් ලබා දීලා අමතුමා අදාළ නිවාසන් අධිකාරී සභාපතිතුමාට යොමු කළ තිබුණා. 1969 ජී.ජී. පොන්නම්බල මැතිතුමා කාලේ නිවාස ලබා දීලා තාම ඔවුන්ට ඒ දීමනාපත්‍ර මොකුත් ලබා දීලා නැහැ. මා සභාපතිවරයාට අවස්ථා 3කට වඩා කතා කරා අමතුමා. ඊට පස්සේ දිස්ත්‍රික් මට්ටමිනුත් අපේ රාමලිංගම් චන්ද්‍රසේකර මන්ත්‍රීතුමාත් මහන්සි වුණා. නමුත් තවම එක කිසිවක් වෙලා නැහැ. ඒ නිසා මා ඔබතුමාගෙන් සහ අමතුමා ඉල්ලා සිටිනවා මේ වගේ කරුණ ඉක්මනට ඉවර කරන්න.
ඔව් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ ඒ කරුණට අපි අවධානය යොමු කරන ගරු අමාත්‍යතුමා සමග. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි විශේෂයෙන්ම අපි මධ්‍යම ප්‍රාන්තිකයන් සඳහා අපි නිවාස ව්‍යාපෘති ගණනාවක් අපි ආරම්භ කරා. විශේෂයෙන්ම අපි දන්නවා අපේ රටේ නාගරික ප්‍රදේශවල අපිට ග්‍රාමීය වැඩසටහන නිවාස ව්‍යාපෘති අපිට පහසුවෙන් ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්. නාගරික ප්‍රදේශවල ඉතාමත්ම අපහසුකම් දුෂ්කරතා මැද අපි ක්‍රියාත්මක වෙන්නේ අපේ වැඩසටහන්. අපි මධ්‍යම ප්‍රාන්තිකයන් වෙනුවෙන් වාද්දුව ප්‍රදේශයේ එවැගේම අත්තිඩිය ප්‍රදේශයේ රාගම අතුරුගිරිය ප්‍රදේශයේ රාගම වාගේ ප්‍රදේශවල අපි නිවාස වැඩසටහන් ගණනාවක් අපි ආරම්භ කරලා තියෙනවා. මොකද මධ්‍යම ප්‍රාන්තිකයන්ට නිවසක් ලබා ගැනීමේ නොයෙකුත් දුෂ්කරතා තියෙන අපේ රාජ්‍ය සේවකයන්ට අපේ ගරු විහාර රත්නායක මන්ත්‍රීතුමා වගේ අපේ පෞද්ගලික ආංශයේ පූජ්‍යලයන්ට නිවසක් ලබා ගැනීමේදී නොයෙකුත් ප්‍රශ්න ගැටලු තියෙනවා. ඒ නිසා මධ්‍යම ප්‍රාන්තිකයන් වෙනුවෙන් අපි නිවාස වැඩසටහන් ආරම්භ කරලා තියෙනවා. අපි ඉදිරි මාස කීපය තුළදී හෝමාගම ප්‍රදේශයේ එවැගේම කුණ්ඩසාල ප්‍රදේශයේ සහ තවත් ප්‍රදේශ ගණනාවක අපි මේ වගේ නිවාස ව්‍යාපෘති ආරම්භ කරන්න අපි කටයුතු කරගෙන යනවා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි අපිට 2017 වර්ෂයටත් අයවැයෙන් අති විශාල මුදලක් අපිට වෙන් කරා. අපි බලාපොරොත්තු නොවුණු මුදලක් අපිට බිලියන 7.7ක මුදලක් අයවැයෙන් නිශ්චිත වශයෙන් වෙන් කරලා තියෙනවා. ගරු ඇමැතිතුමා සඳහන් කර අපිට තවත් බිලියනයක් ලබා ගන්න අවශ්‍ය කරන කටයුතු මේන කොට සිදුවමින් පවතිනවා කියලා. ඉතින් ඒ අනුව අපිට ඒ මුදලත් එක්ක අපිට 180,000ක විතර මුදලක් මෙම් වෙලා තියෙනවා. 150ක ප්‍රතිශතයක් තමයි ඒ අනුව අපිට 150ක වැඩිවීමක් 2016ට වඩා 2014 වසරේ අපිට මෙම් වෙනවා. ඉතින් ඒ නිසා අපිට විශාල වැඩ කොටසක් කිරීමේ හැකියාව ශක්තිය තියෙනවා නිවාස අමාත්‍යාංශය ශරා. ඒ වගේම අතිගරු ජනාධිපතිතුමා 2016-17 වර්ෂයේ දුගී දුප්පත්කමෙන් රට තුරන් කිරීමේ වසර වශයෙන් නම් කරලා තියෙනවා. ඒ අනුව අපි බලාපොරොත්තු වෙනවා නව වැඩසටහන් ගණනාවක් නිවාස අමාත්‍යාංශයට හඳුන්වලා දෙන්න. ඒ වගේම මේ අයවැයෙන් අපිට වෙන් කරලා තියෙනවා ග්රාමීය ප්‍රදේශවල නිවාස ණය වැඩසටහන් ක්‍රියාත්මක කරන්න රුපියල් 100,000 ඉඳලා 102,000 දක්වා නිවාස ණය ඒ අර්ධ වශයෙන් ඉදි කරගන්න තියෙන නිවාස වැඩි දියුණු කරගන්න ඒ ලබා දෙන ණයෙන් 150ක සහනාධාරයක් රජය දරන්න ඒ අවශ්‍ය කරන කටයුතු කරලා තියෙනවා. ඒ සඳහා බිලියනක මුදලක් බිලියන 1000ක මුදලක් අපිට අයවැය ලේකණයෙන් අපිට වෙන් වෙලා තියෙනවා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි අපි තාම දන්න කාරණයක් තමයි තවම දුරටත් අපේ රටේ නිවාස පිළිබඳව අපිට නොයෙකුත් ප්‍රශ්න ගැටලු රාශියක් තිබෙන කාලයක්. ඒ නිසා අපි අපේ මේ ගරු සභාවේ මන්ත්‍රීතුමාලාගෙන් අපි ඉල්ලනවා අපිට නිවාස පිළිබඳව අවශ්‍ය තොරතුරු විශේෂයෙන් අපි දුගී දුප්පත් පැල්පත් අපි අවසන් කරන්න අපි කටයුතු කරගෙන යනවා. කටුමැටි ගෙවල් අපි අවසන් කරන්න අපි ඒ අවශ්‍ය ණය ආධාර ලබා දෙන්න අපි කටයුතු කරගෙන යනවා. ඒ වගේම වකුගඩු රෝගීන් සඳහා අපි නොමිලේ නිවාස දෙන වැඩසටහන් තියෙනවා. වැන්දඹුවන් සඳහා ඒ කාන්තාවන් සඳහා නොමිලේ නිවාස ලබා දෙන වැඩසටහන් අපේ තියෙනවා. ඒ වගේම නිවාස ආධාර වැඩසටහන් තියෙනවා. ඒ නිසා මේ ගරු සභාවේ ගරු මන්ත්‍රීතුමාලත් අපිට අවශ්‍ය කරන සහයෝගය අපිට ලබා දෙනවා නම් මේ වැඩසටහන් මීටත් වඩා අපිට සක්‍රියව අපිට කරගෙන යෑමේ හැකියාව අපිට තියෙනවා. ඉතින් ඒ වගේම මම හිතන්නේ නිවාස ඉදිකිරීම් ගරු අමාත්‍යවරයා වශයෙන් සජිත් ප්‍රේමදාස ඇමැතිතුමා 2025 වෙනකොට මේ නිවාස ඉලක්ක සපුරා ගන්න අවශ්‍ය කරන වැඩ කටයුතු මේ වෙනකොට කරගෙන යනවා. ඉතින් ඒ නිසා අපි දැඩි විශ්වාසයක් තියෙනවා අපේ නිවාස අමාත්‍යාංශය විශාල මේ ලබලා තියෙන ප්‍රගතියත් එක්ක ඉදිරි කාලය තුළදී අපිට නිවාස ශේෂයේ විශාල වැඩ කොටසක් කරන්න ඒ වගේම ඒ සඳහා අපිට හැකියාව ශක්තිය ලැබෙයි කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි අපි මතක් කරන්න අවශ්‍යයි 2015 වර්ෂයේ දී අපිට සම්පූර්ණ ප්‍රතිපාදන ප්‍රමාණය වියදම් කර 100%ක ප්‍රගතියක් අපි 2015 අපි අත්පත් කරගෙන තියෙනවා. ඒ වගේ මේ වර්ෂයේ 2016 වර්ෂයේදී සමස්ත ප්‍රතිපාදන යෙදීම සඳහා ප්‍රමාණවත් ප්‍රගතිය මූල්‍ය ප්‍රගතිය හා භෞතික ප්‍රගතිය දෙයංශයෙන්ම මේ වෙනකොට අපි ලබා ගන්න අපි සමත් වෙලා තියෙනවා.
ඔබතුමාට තව විනාඩි දෙකක් තියෙනවා.
තව විනාඩි දෙකක් නේ. ගරු සභාපතිතුමනි නිවාස විෂයට අමතරව විශේෂයෙන් අපේ රාජ්‍ය ඉංජිනේරු සංස්ථාව මේ ආයතනය පහුගිය කාලේ විශාල ගැටලු සහගත තත්ත්වයක් මැද විශාල බරක් එක්ක ආපු ආයතනයක්. නමුත් මේ ආයතනය නංවන්න මේ ආයතනයේ පඩිනඩින් ගෙවා ගන්නවත් බැරි තත්ත්වයක් තියද්දි ගරු ඇමැතිතුමා මැදිහත් වෙලා මේ අමාත්‍යාංශයට භාණ්ඩාගාරයෙන් ඒ අවශ්‍ය කරන මුදල් ලබාගෙන මිලියන 750ක ණය මුදලක් ලබාගෙන මේනකොට මේ අමාත්‍යාංශයේ ඒ රාජ්‍ය ඉංජිනේරු සංස්ථාවේ
ඒ වැඩ කටයුතු මේ වෙනකොට විධිමත්ව අපි කරගෙන යනවා. ඉතින් ඒ නිසා ඉදිරි කාලය තුලදී රාජ්‍ය ඉන්ජිනේරු සංස්ථාවට අවශ්‍ය කරන ඒ කොන්ත්‍රාත් අපි ලැබිලා තියෙනවා. ඒ අනුව ඉදිරි කාලය තුලදී රාජ්‍ය ඉන්ජිනේරු සංස්ථාවට ඒ ස්වාධීන වැඩ කටයුතු කරන්න පුළුවන්. ඒ වගේම ගොඩනැගිලි ද්‍රව්‍ය සංස්ථාව කඩාන වැඩිලා තිබුණු ආයතනයක්. නමුත් ගරු ඇමැතිතුමා මැදිහත් වෙලා නිවාස අමාත්‍යාංශයේ තියෙන ව්‍යාපෘති වල අලෙවි වැඩ කටයුතු සියල්ලක්ම BMC ආයතනයට පවරලා තියෙනවා. ඒ අනුව BMC ආයතනයත් අද යම් මට්ටමකට අද ඇවිල්ලා තියෙනවා. ඒ වගේම ඉදිකිරීම් ශේෂ්‍රයේ අද ඒ නුපුහුණු කම්කරුවන්ගේ අද විශාල මේ අඩුවක් අපිට තියෙනවා. විශේෂ අපේ ගරු මන්ත්‍රීතුමා කියවා වගේ ඉදිරි කාලය තුලදී සමහර විට අපිට ආනයනය කරන්න වෙයි මේ පුහුණු කම්කරුවන්. පුහුණු ශ්‍රමිකයන්ගේ අඩුව නිසා ඉදිකිරීම් ශේෂ්‍රය අද කඩාගෙන වැටිගෙන එනවා. ඉතින් ඒ නිසා මේ පිළිබඳව අපි මැදිහත් වෙලා මේ වසරේදී වඩු කාර්මිකයෝ සහ පෙදරේරුවන් 10,000කට ආසන්න සංඛ්‍යාවකට ඒ පුහුණුව ලබා දෙන්න අවශ්‍ය කරන ප්‍රතිපාදන අපිට ආයෙම වෙන් වුණා මිලියන 500ක්. ඒ වැඩ කටයුතු මේ වසරේ අපි කරගෙන යනවා. ඉදිරි කාලය තුලදී මේ වැඩ පිළිවෙල මීටත් වඩා අපි විධිමත්ව ශක්තිමත්ව කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, නෙමෝ ආයතනය රාජ්‍ය ඉන්ද්‍රිය සංස්ථාවෙන් අපි වෙන් කරලා වෙනම අනුබද්ධ ආයතනයක් වශයෙන් අපි කරගෙන යනවා. ඒ ආයතනෙත් මේනකොට ස්වාධීන වැඩ කටයුතු කරන ආයතනයක්. ඒ වගේම SDNC ආයතනය, OVDC ආයතනය, මේ ආයතන අද අමාත්‍යාංශයට ශක්තියක් ලබා දෙමින් විශාල ප්‍රගතියක් අත්පත් කරගෙන තියෙනවා. ඉතින් ඒ නිසා මගේ කාල වේලාවත් එක්ක ගරු සභාපතිතුමනි, මම විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ නිවාස ඉදිකිරීම් අමාත්‍යාංශයේ ගරු සජිත් ප්‍රේමදාස ඇමතුමා මේ අමාත්‍යාංශයේ අමාත්‍යවරයන් නොවෙන්ද, ඇත්ත වශයෙන් මේ අමාත්‍යාංශයත් අපේ රටේ තවත් එක් අමාත්‍යාංශයක් විතරයි. නමුත් එතුමාගේ තියෙන උනන්දුව කැපවීමත් එක්ක, එතුමාට මේ අහිංසක දුප්පත් ජනතාවට වැඩ කරන්න තියෙන ආසාවත් එක්ක මේ අමාත්‍යාංශයට විශාල ප්‍රතිපාදනයක් ගේන්න එතුමා ඒ කටයුතු කරනවා. වගේම සතිපතා ඒ ප්‍රගති සමාලෝචන රැසීම් පවත්වමින් මේ අමාත්‍යාංශය ඉදිරියට ගේන්න එතුමා විශාල පරිශ්‍රමයක් දරනවා. විතාමත්ම විනිවිදභාවයේ යුතුව දේශපාලන පක්ෂපාත අමතක කරලා අපේ රටේ නිවාස ප්‍රශ්න විසඳන්න එතුමා ඒ ගන්න උත්සාහය ඇත්ත වශයෙන්ම අපි අගය කරන්න ඕනේ. ඒ වගේම නිවාස ඉදිකිරීම අමාත්‍යාංශය අපේ ලේකම්තුමිය ප්‍රමුඛ ඒ සියලුම නිලධාරීන්, අතිරේක ලේකම්තුමාලා ප්‍රමුඛ නිලධාරීන්, ඝනකාර්යාධිකාරීතුමා ඇතුළේ සියලුම නිලධාරීන්, ඒ වගේම නිවාස සංවර්ධන අධිකාරිය සභාපතිතුමා ඇතුළේ සියලු නිලධාරීන්ට අපි ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම අපේ අනිකුත් සියලුම ආයතනවල ප්‍රධානීන්ට අපි ස්තුතිවන්ත වෙනවා. ඇත්ත වශයෙන්ම නිවාස ඉදිකිරීම අමාත්‍යාංශයද ඉතාමත්ම කාර්යක්ෂම අමාත්‍යාංශයක්. අපේ රටේ අනිකුත් අමාත්‍යාංශවලට වඩා ඉදිරියෙන් සිටින අමාත්‍යාංශයක් අපි ඒ සියලුම ඉලක්ක අපි සපුරලා තියෙනවා. ඉතින් ඒ නිසා ඒ සියලු දෙනාගේ එකතු වීම, ඒ කැපවීමත් එක්ක තමයි අපි ඉලක්ක වලට ගිහිල්ලා තියෙන්නේ. ඒ නිසා ඒ සඳහා ඒ කැප වෙලා වැඩ කටයුතු කරන ඒ සියලුම නිලධාරීන්ට, ගෞරව ඇමතුමාට අපිට ඒ ශක්තිය ලබා දෙන අධිකරු ජනාධිපතිතුමා, අග්‍රාමාත්‍යතුමා ඇතුළු ඒ සඳහා ඒ දේශපාලන අධිකාරී සියලු දෙනාටත් මම නියෝජ්‍ය අමාත්‍යවරයා වශයෙන් ස්තුති කරමින් මගේ වචන කීපයක්
බොහොම ස්තුතියි. ගෞරව TV එක නායක ඇමතුමා, ඔබතුමාගේ විනාඩි 12යි.
ගෞරව සභාපතිතුමනි, අද විවාදයට භාජනය වෙන ඉදිකිරීම් ශේෂ්ත්‍රය පිළිබඳව පක්ෂ විපක්ෂව කරුණු පැහැදිලි කිරීම් ගණනාවක් සිද්ධ වුණා. අපි කියන්නට ඕනේ ලංකාවේ පළවෙනි උදාකල ගම්මානය ආරම්භුනේ මා නියෝජනය කරන යාපහුව මැතිවරණ කොට්ටාසේ උදාගමින් සියමලා ගහ යට දිවංගත ප්‍රේමදාස ජනාධිපතිතුමා එවෙලම නිලධාරීන් ටික රැස් කළා. ඒ ආරම්භ කරපු වැඩපිළිවෙල මා හිතනවා දීර්ඝ ගමනක් යා හැකි ඉලක්කගත ආසියාවේ විතරක් නෙමෙයි ලෝකයේ හැම දෙනාගේම අවධානය යොමු වෙන කාරණයක් බවට පත් වෙමින් ක්‍රියාත්මක කරගෙන ගියා. ඒ වගේම අපි ඒ ගම්මානයේ පිළිබඳව සජිත් ප්‍රේමදාස මහත්මයාට මතක් කරන්නට ඕනේ, ඒ උදාකල ගම්මානයේ පවුල් ප්‍රමාණය දැන් වැඩි වෙලා තිබෙනවා. ඒ පවුල් ප්‍රමාණය වැඩි වීමත් එක්ක එක නිවසක පවුල් දෙක තුනක් අද ඒ උදා ගම්මානයේ සිටිනවා. ඒ නිසා ඊට ඔබෙන් තියෙන ඉඩම් ප්‍රමාණය අපි ලබා දෙන්න කැමති මේ ගම්මානයේ පළල් කිරීම සඳහා. මොද ඒ පළල් කිරීම සඳහා ලබා දීමත් එක්ක දිවංගත ප්‍රේමදාස ජනාධිපතිතුමා ආරම්භ කර පළවෙනි ගම්මානයේ විදිහ මේ රටේ ඒ ගම්මානයේ එක ගෙදරක පදිංචි වෙලා ඉන්න පවුල් 3-4 විවාහ වෙච්ච දරුවෝ, ඒ දරුවන් වෙනත් තැන්වලට යන්න කැමති නැහැ, තමන්ගේ දෙමව්පියොත් එක්ක ඉන්න කැමති. ඒ නිසා ඒ ප්‍රසාරණය සඳහා කටයුතු ක්‍රියාත්මක කිරීමේදී ඒ ළඟ තියෙන විශේෂයෙන් කුබුක්කෑ වගේ ප්‍රදේශයේ ඉඳන්, සිංහාරගම වගේ ප්‍රදේශයේ තියෙන ඉඳන් ලබා දීමත් එක්ක ඒ ගම්මානය ඉතාමත් පළල් යළි අවධානය යොමු වෙන ගම්මානයක් විදිහට ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් වෙයි. ඒ වගේම මම පසුගිය කාලේ අපේ රජය පසුගිය අවස්ථාවේදී අපි ගම්මාන රාශියක් ආරම්භ කළා. විශේෂයෙන් යාපහුව මෙතුවරණ කොට්ටාසේ නාපුර සෙවන ගම්මානය, දුම්මීය ගම්මානය, ඒ වගේම වැවුතර ගම්මානය, ඒ වගේම වඩුපොළයාගම ගම්මානය, ඒ වගේම කුරුළුපැද්ද ගම්මානය, ඒ වගේම රජිතපුර ගම්මානය, ජනදෑපුර ගම්මානය, ඒ වගේම පීල්ල ගම්මානය, බෝණකපුර ගම්මානය, මේවායි ගම්මාන රාශියක් අංග සම්පූර්ණ අපේ නිවාස සංවර්ධන අධිකාරියේ සභාපතිතුමා දන්නවා. ඒ ගම්මානවල වැදගත්කම හා ක්‍රමානුකූලභාවය නිසා නිවාස අධිකාරී පහුගිය කාලේ යම් ප්‍රදර්ශනයක් තිබුණා නම් ඒ ගම්මානවල ඡායාරූප ප්‍රදර්ශනය කරන්න පවා කටයුතු කළා ඒවල තිබෙන ක්‍රමානුකූලභාවය නිසා. එනිසා අපිට මේ ගම්මාන යළි අවුරුදු ගණනාවක් ඉදිකරලා තිබුණු ගම්මාන නිසා යළි ප්‍රතිසංස්කරණය කර භාජනය කළ යුතුයි. ප්‍රජාශාලාවල් සමහර විට කැඩිලා, දැන් උදාහරණයක් ගත්තොත් එහෙම ලංකාවේ කුරුළු පාලුව කියන ගම්මානයේ කුරුළු බැද්ද නමින් අපි ආරම්භ කළා. ඒ ප්‍රජාශාලාව අද ප්‍රමාණවත් නැහැ. අද පවුල් ප්‍රමාණය විශාලයි ඒ ගමේ. ඒ නිසා ඒ ප්‍රජාශාලාව වර්ධනය කිරීම සඳහා, පළල් කිරීම සඳහා අපි ඉල්ලීමක් කළා. අපි අද අපේ ගරු ඇමතිතුමාට කියන්න කැමති ඒ සඳහා අදාළ ප්‍රතිපාදන අපිට වෙන් කළොත් අපිට පුළුවන් වේ ගමේ ප්‍රජාවත් එක්ක ඒකාබද්ධ වෙලා ඒ ජනතාවට අවශ්‍යතාවය මත්තේ ක්‍රියාත්මක කරන වැඩපිළිවෙලක් විදිහට ක්‍රියාත්මක කරන්න. ඒ වගේම අපි ඉඩම් අමාත්‍යාංශයේ විදිහට ඔබතුමාලාගේ මේ ගම්මාන වැඩසටහන් සඳහා නිරන්තරයෙන් අපි ඉඩම් ලබා දීම කිසිම පැකිලීමකින් තොරව අපි ලබා දුන්නා. කිසිම ගැටලුවක් ඇති නොවන ආකාරයට ලබා දෙන්න අපි හැකියාව ප්‍රාදේශීය ලේකම්වරු, පළාත් ඉඩම් කොමසාරිස්වරුන්, ඒ වගේම දිස්ත්‍රික් ඉඩම් පරිහරණ කමිටුව මේ හැම එකම ඒකාබද්ධ කරගෙන ලබා දෙන්නට හැකියාව ලැබිලා තිබෙනවා. ඒ වගේම මේ වැඩසටහන් වලදී ඔබතුමාලා ලබා දෙන සිමෙන්ති ආධාර සහ ණය ලබා දීමේදී අපිට පේනවා නිවසක් අපරාධ කරගන්න උනන්දුවක් දක්වන කෙනාට මේ සිමෙන්ති ආධාරයෙන් ලොකු අස්වැසිල්ලක්, ලොකු අතදීමක් වීමත් එක්ක ගේ අතහැරලා දාපු කෙනා යළි බලාපොරොත්තුවක් තියාගෙන මේකත් පාවිච්චි කරමින් මේ කාර්යය ක්‍රියාත්මක කරන්න අද උනන්දුවක් ලැබිලා තිබෙනවා. ඒ නිසා මම හිතනවා ඒක අනුව අපිට අපේ කොට්ටාසවල තවත් මේ ප්‍රමාණය වැඩි කරලා ලබා දීමත් එක්ක, මොකද මම නියෝජනය කරන මැතිවරණ කොට්ටාසය කුරුණෑල දිස්ත්‍රික්කයේ ලොකුම මැතිවරණ කොට්ටාසය. ඒ නිසා ඒ කාර්යයේදී ලැබෙන ප්‍රමාණය තවත් වැඩි කරගන්න අපේ ඉල්ලීම මම හිතනවා ඔබතුමා ඉෂ්ට සිද්ධ කරලා දෙයි කියලා. ඒ වගේම විශේෂයෙන් මේ ඉදිකිරීමේදී කම්කරුවන්ගේ ප්‍රශ්නය, පෙරදේරුවන්ගේ ආ වඩු කාර්මිකයන්ගේ ප්‍රශ්නය අද මතුවලා තිබෙනවා. ඒ නිසා මේ යෝජනාවලියත් එක්ක ඔවුන් පුහුණු කරලා ඔවුන්ට මේ කර්මාන්තය සඳහා අවශ්‍ය කට්ටල ලබා දීමත් එක්ක මම හිතනවා මේ ශේෂ්ත්‍රයේ අඩුපාඩුවක් තියෙන දැන් හුඟාක් තැන්වල ඉදිකිරීම් ක්‍රියාත්මක කළාම හුඟාක් ඉදිකිරීම් බාර ගන්න කොන්ත්‍රාත්කරුවෝ, එහෙම නැත්නම් කාර්මික ශිල්පියෝ, වඩු ශිල්පියෝ ඊළඟ දවසේ හොයාගන්න හම්බෙන්නේ තවත් ගෙවල් ගණනාවකට ගිහිල්ලා ඒවා වැඩ ඉවර කරලා එනකම්. ඒ නිසා මේවල තියෙන පරස්පරයන් විසඳා ගන්න අපිට පුළුවන් වෙයි යම් මේ වගේ තරුණයෝ ඒකාබද්ධ කරගෙන මේ ජාතික සම්වර්ධන ප්‍රවාහයට සම්බන්ධ වීමත් එක්ක ක්‍රියාත්මක කරන්න. ඒ කාර්යයේදී පහුගිය ඉතිහාසයේ මේක ක්‍රියාත්මක කළා. විශේෂයෙන් රණසිංහ ප්‍රේමදාස ජනාධිපතිතුමා ඉන්න මොහොතේදී මේ කට්ටල ලබා දීමත් එක්ක අපේ ප්‍රදේශවල අපි දැක්කා හුඟක් මේකේ ප්‍රවණතාවයක් තිබුණා. මේ ප්‍රවණතාවයත් එක තමයි මේ කටයුතු කාරණා ක්‍රියාත්මක කළේ. ඒ වගේම රාජ්‍ය සේවකයන් සඳහා නිවාස ලබා දීම වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කිරීමේදී යම් ඔහුගේ වැටුපේ ප්‍රමාණය හැටියට ඒ දිස්ත්‍රික්කවල අඩු වශයෙන් මේ වගේ රජයේ නිලධාරීන්ගේ නිවාස ඒකක කීපයක් වූ ඒ රජයේ නිලධාරීන් බලාපොරොත්තු වෙනවා ණයක් පාවිච්චි කරමින් ඔහුගේ වැටුපත් යම් මාස් පතා මුදලක් කැපෙන ආකාරයට ක්‍රියාත්මක කරන වැඩසටහනක් විදිහට කොළඹ නගරේ විතරක් නෙමෙයි අනිත් දිස්ත්‍රික්වලත් මේ කාර්ය ක්‍රියාත්මක කරන්න ඒ වගේම මාධ්‍යවේදීන් සහ කලාකරුවන් වෙනුවෙන් නිවාස වැඩපිළිවෙළක් පිළිබඳ ඒ විෂයට අදාළ වැසිෂෝල්දි කතා කළා ඔබතුමාලා අපි ලෑස්ති නම් අපිට ලබා දෙන්න පුළුවන් ඒකට අදාළ ඉඩම් ප්‍රමාණයන් එම මාධ්‍යවේදීන්ට සහ කලාකරුවන්ට නිවාස ලබා දීමේදී ඒ නිසා මාධ්‍යවේදීන් විශාල ප්‍රමාණයක් අපින් ඉල්ලීමක් කළා නිවසක් නැති කුලියට ඉන්න තමන් මේ කාර්යයේදී තමත් අමාරුවෙන් මේ කාර්ය ක්‍රියාත්මක කරන අය වෙනුවෙන් මේ කාර්යයට අපිටත් අපේ අමාත්‍යංශයේ විදිහට මැදිහත් වීමක් ලබා දිය හැකි මොකද මේ ශේෂ්ත්‍රයේ තුල බහිතර හුඟක් අය කුලී මට්ටමේ නිවාසවල ඉන්නේ ඒ කුලී මට්ටමේ නිවාසී ඉන්න අය මාධ්‍යවේදීෙක් හෝ කලාකරුවෙකුට ඒ කලාප වශයෙන් දිස්ත්‍රික් වශයෙන් කොළඹම විතරක් නෙවෙයි ඒ ප්‍රදේශව ඉලක්කගතව අපිට මේ කාර්යය ක්‍රියාත්මක කිරීමේ හැකියාව ඒකාබද්ධව ක්‍රියාත්මක කළ හැකි ඒ නිසා මොකද ගමේ උදාගම විතරක් නෙමෙයි මධ්‍යම පන්තික යෝජනා ක්‍රමයේ විතරක් නෙමෙයි ඒ වගේම මේ වගේ විවිධ විෂයානුගත පුජ්‍යලයන් තෝරා ගනිමින් ඔවුන්ගේ අවශ්‍යතාවය පියස්සක් නිවසක් ලබා දීමේ ක්‍රමවේදයකට අපිට යා හැකි ඒ නිසා අපි මේ ඔවුන්ගේ ඉල්ලීම අපි ගාවට එනකන් ඉන්නේ නැතුව අපි ඔවුන් ගාවට ගිහිල්ලා මේ කාරණේ ඉෂ්ටසිද්ධ කිරීමේ වගකීම අපි හැමදෙරටම තිබෙනවා ඒ නිසා මේ වැඩසටහන් වලදී විශේෂයෙන් මේ වැඩසටහනේදී අපි ආරම්භ කරපු ගම්මාන වැඩසටහන් වලදී සමහර තැන්වල අපි හඳුනාගෙන තිබෙනවා අපේ පැත්තෙන් වෙච්ච වැරද්දක් නෙමෙයි සමහර තැන්වල ගෙවල් 1-2 තියෙන අයටත් සමහර තැන්වල මේ නිවාස ලබා දීමේ වැඩසටහන් ක්‍රියාත්මක වීමත් එක්ක ඒවා දුර්වල වෙනවා මොකද ඔහුට නිවාසයක් තියෙන නිසා ඔහු තමන්ට ලැබිච්ච මේ නිවාසයේ හදීම සඳහා එච්චර උනන්දුවක් දක්වන්නේ නැහැ ඒ නිසා ඒ වගේ කාරණේදී දෙපාරක් කල්පනා කරලා සිතලා ග්‍රාමධාරිවරයාගෙන් වාර්තාව ලබාගෙන ඔහුට වෙන නිවසක් නොමැති භාවයේ පිළිබඳ සහතිකයේ පදනම් කරගෙන ක්‍රියාත්මක කළොත් අපිට පුළුවන් වෙයි වඩා නිවැරදි කෙනාට නිවාසයක් ලබා දෙන්න වඩා නිවැරදි කෙනාට නිවාස ණයක් ලබා දෙන්න වඩා නිවැරදි කෙනාට සිමෙන්ති ආධාර වැඩසටහන ලබා දීම සඳහා ක්‍රියාත්මක කරන්න. ඒ නිසා මේ වැඩසටහන් ක්‍රියාත්මක කිරීමේදී මම හිතනවා හැම දිස්ත්‍රික්කෙම හා හැම ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයකම තිබෙන වැඩසටහන් වලදී සම්බන්ධන කමිටු අපේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ ප්‍රාදේශීය සම්බන්ධන කමිටුවේදී අපිට මේ පිළිබඳව අපි හැමදාම එක මාතෘකාවක් ඇත්තේ කතා කරන නිසා අපිට මේ පිළිබඳ නිවැරදි වාර්තාව නිවාස අධිකාරියට නිවාස අමාත්‍යාංශයට එවන්න පුළුවන් ගරු සභාපතිතුමනි.
ඔබතුමා තව විනාඩි දෙකක් තියෙනවා.
ඒ නිසා මේ වැඩසටහනේදී මේ කාර්යය සඳහා අපේ දිස්ත්‍රික්කයේ ඉන්දික බණ්ඩාරනායක නියෝජ්‍ය අමාත්‍යතුමා ඉතාම උනන්දුවෙන් අපිත් එක්ක සම්බන්ධීකරණය ක්‍රියාත්මක කරගෙන යනවා. ඒ වගේම සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා අපිත් එක්ක නිරන්තරයෙන් මේ ගැන කතා බහ කරන අතරතුර මේකට අදාළ නොවුනත් මම අද කියන්නට ඕනේ ගරු සභාපතිතුමනි අද තමයි මොණරවිල කැප්පිටිපොළ අනුස්මරණ දිනය. ඔහු යටත් වෙලා අදට අවුරුදු 198යි. තව වසර දෙකකින් අවුරුදු 200 වෙනවා. අද මාතලෙත් වහනුවරත් මේ වෙනුවෙන් උත්සවයක් පැවැත්වුවා. අද සජිත් ප්‍රේමදාස මැතිතුමාගේ විවාදයේ ගන්න දිනය වීරෝදාර දිනයක්. මොණරවිල කැප්පිටිපොළ මැතිතුමා 1815 මාර්තු මාසේ දෙවෙනිදා ගිවිසුමේ උඩරටායේගේ ලේඛනයේ ඔහුගේ නම තිබුණත් ඔහුගේ ගිවිසුමට අත්සන් කළා නැහැ. ජෝන් ඩොයිලි ඔහුගේ වලව්වට ගිහිල්ලා අත්සන් කරන්න බල කරත් ඔහු අත්සන් කරේ නැහැ. නමුත් ඔහුගේ අත්සන හොරෙන් තමයි පාවිච්චි කරලා තියෙන්නේ. ඒ නිසා අපි මේ කැප්පිටිපොළ විරුවා වෙනුවෙන් මොණරවිල කැප්පිටිපොළ විරුවා වෙනුවෙන් අපේ ආචාර්ය ඔහු මේ රටේ භූමියේ අයිතිය වෙනුවෙන් දේශයේ අයිතිය වෙනුවෙන් අපේ ජාතිය අයිතිය වෙනුවෙන් ක්‍රියාත්මක වීම පිළිබඳ අපේ ආචාර්ය පුද කරමින් මේ රටේ සටන් පන්නරේ ලෝකයේ ඉතිහාසයේ අලුත් පිටුවක් පෙරලපු ඇමරිකාවේ කනගාව ඉඳගෙන ඇමරිකාවට ඇඟිල්ල දික් කරපු තමන්ගේ සමාජවාදී ප්‍රජාතන්ත්‍රවාදී දේශපාලන ව්‍යාපාරයේ ක්‍රියාත්මක කරපු පිදල් කස්ට්‍රෝ මැතිතුමාගේ වියෝහ පිළිබඳව ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ආචාර්ය ගෞරවය පුද කරමින් ඒ වගේ සටන් සගයන් ඉතිහාසයේ පුරා බැසිස්තා බලකුටු බිඳලා මේ රටේ සමාජවාදයේ අලුත් අංකුර දරුවන්ට මේක අධ්‍යයනය කරන්න මේ අධිරාජ්‍යවාදී දේශපාලනයට සමාජවාදී උත්තරේ ලබා දෙන්න ආර්ථිකය කල්පනා කරපු දේශපාලනය කල්පනා කරපු එතුමට අපේ ආචාර්ය ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ වෙනින් පුද කරමින් මගේ වචනය අවසන් කර බොහොම ස්තුතියි.